கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்ம வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். இந்த மாலை நேரத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் ஆதியாகமம் 25 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம்.
ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதா இருந்தான். இவள் பதானராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள்.
ஆதியாகமம் 25 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 34 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நம்ம அங்க பெர்த்தர் குறித்து வாசிக்கிறோம். குழந்தை கொஞ்சம் அதிகமா சத்தம் போடுது, பெருசாக சத்தம் அதிகமாக வரும். அதிகாரம் 25 அதிகாரத்தில் நம்ம 20 வசனம் முதல் கடைசி வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே இரட்டையர்கள் பிறப்பதை குறித்து வாசிக்கிறோம். ஏசாவும் யாக்கோவும் இரட்டையர்களாக இருக்கிறார்கள். அந்த ட்வின்ஸ் அங்கே பிறந்திருக்கிறார்கள். அதை குறித்து என்ன நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த மாலை வேளையிலே பார்க்க வேண்டும். நான் கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ட்விவின்ஸ் இன் த பிரைட் ரிவைபல். Twins in the bride revival. இப்பொழுது எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலையும் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருகிறார். ரீபைபல் மார்ட்டின் லூத்தர் காலத்திலே பெரிய எழுப்புதல் நடந்தது. கத்தோலிக்க மார்க்கம் சரி கிடையாது, மாதாவை வழிபடக்கூடாது, ஊதுபத்தி கொளுத்தக்கூடாது, மெழுகுபத்தி கொளுத்தக்கூடாது, சிலை வழிபாடு கிடையாது, விசுவாசத்தினால்தான் நம்ம ஜீவிக்க வேண்டும், கிறிஸ்தவ மார்க்கம் விசுவாச மார்க்கம் தான், அது சிலை வழிபாடு கிடையாது என்று அந்த மார்ட்டின் லூத்தர் சர்தை சபை காலத்திலே அங்கே கத்தோலிக்க மார்க்கத்துக்கு விரோதமாக போராடினார். அவரும் ஒரு சாமியார், அதிகமாக படித்தவர், பெரிய ஸ்காலர், ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து கத்தோலிக்க மார்க்கத்துக்கு விரோதமாக போராடி ஒரு கூட்டமான மக்களை வெளியே கொண்டார். அது ஒரு ரிவைவல், கிரேட்டஸ்ட் ரிவைவல் அது. அப்படி அவர் கொண்டு வரலன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு வார்த்தையில இருக்க முடியாது. அன்றைக்கு அவர் கொண்டு வந்தார். அன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் மட்டும்தான் உலகத்தில் இருந்தது, 1000 வருஷம் இருந்தது. அது ஒரு இருளின் காலம். அந்த இருளின் காலத்தில் இருக்கும் பொழுது மார்ட்டின் லூத்தருக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்சது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. ரோமர் 1:17 சொல்லியிருக்க வண்ணமாக அந்த வெளிச்சம் கிடைச்சது. கிறிஸ்துவ மார்க்கம் விசுவாச மார்க்கம், அது சிலை வழிபாடு கிடையாது. அந்த சின்ன வெளிச்சம் அவருக்கு கிடைச்சது. அந்த வெளிச்சத்தை அவர் பைபிளில் பார்க்கும்பொழுது கிறிஸ்துவ மார்க்கம் வந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அது விசுவாசத்தை தான் குறிக்கிறது ஒழிய சிலை வழிபாடு இல்லை என்பதை அவருக்கு ஆண்டவர் திட்டவட்டமாக வெளிப்படுத்தினார். உயிரையும் அவர் தியாகம் பண்ணி போப்பு அவரை கொன்று போட எவ்வளவு பிரயாசப்பட்டார், ஆனால் ஆண்டவர் அவரை அவர் கையில் ஒப்பு கொடுக்கல. அதனால அன்றைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் 1517 அந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு விரோதமாக 95 பாயிண்ட்ஸ் அவர் எடுத்து விட்டன்பர்க் என்ற ஆலயத்திலே அவர் ஆணி அடித்தார். ஜனங்கள் படித்தார்கள், உணர்வடைந்தார்கள். கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டு வெளியே வரும்பொழுது அது ஒரு பெரிய எழுப்புதல். அந்த காலத்தில் அது ஒரு பெரிய எழுப்புதல். அது வந்து லுத்தர் மூலமாய் என்ற எழுப்புதல். பின்பு என்ன செஞ்சார், வெஸ்லி வரும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கெல்லாம் பாரம்பரியமாக இருக்கிறீங்க, விசுவாசத்தோடு இருக்கு, விசுவாசம் இருக்கு, ரைட்டு தான், ஆனால் உங்களுக்கு பரிசுத்தம் ஆகலை. அவங்க கேட்ட வந்து மார்ட்டின் லூத்தர் பீர் குடிச்சாரு, மார்ட்டின் லூத்தர் பைப்பை வச்சு ஸ்மோக் பண்ணாரு, பைப்பை வச்சு அதில் நிறைய புகையில போட்டு குப்பு குப்புன்னு இந்த ட்ரெயினில் போக வந்த மாதிரி அப்படி விட்டார் அவரே. அப்போ அவது தப்பா அப்படின்னு சொல்லி, அதனால இதெல்லாம் தவறு இல்லைன்னு சொல்லும் பொழுது வெஸ்லி பைபிளை படிக்கிறார். என்ன படிக்கிறார் என்றால், அவர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பார்த்து, கிறிஸ்துவ மார்க்கம் பரிசுத்த மார்க்கம், தீய பழக்கமே இருக்கக்கூடாது. அப்படின்னு அவர் ஒரு ரிவைவலை ஏற்படுத்தும் பொழுது, அது அந்த காலத்தில் ரிவைவல் 1776 அந்த ரிவைவல் ஏற்பட்டு 1750 1906 வரைக்கும் அந்த ரிவைவல் ஏற்பட்டது. அதன் பின்பு பெந்தகோஸ்காரங்க வந்தாங்க. 1906 வேல்ஸ் நாட்டில் இந்த எழுப்புதல் ஏற்பட்டது. இதை பெந்தகோஸம் அங்கே தோன்றி என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, பரிசுத்தம் மட்டும் இருந்தால் போதாது, நீங்கள் ஆவியின் வரங்களை பெற வேண்டும். ரெஸ்டோரேஷன் ஆஃப் த கிப்ஸ் ஆஃப் த ஹோலி கோஸ், ஆவியின் வரங்களை பெற வேண்டும், அந்நிய பாசை பேச வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும், தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும், நம்ம ஹோலி கோஸ் அனாய்டிங் வேண்டும் என்று அவர்கள் வந்து ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தினார்கள். அந்த எழுப்புதல் தான் பெந்தகோஸ இயக்கத்துக்கு காரணமாக இருந்தது. சான் பிரான்சிஸ்கோ என்ற இடத்திலே அங்க ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. அந்த பூமி அதிர்ச்சியை காரணம் காட்டி உலகம் அழிய போகுது, நீங்க வந்து ஆவிக்குரியவர்களாக மாறுங்க, பரிசுத்தாவியை பெறுங்கள் என்று அவ்விதமான ஒரு எழுப்புதல் ஏற்படும் பொழுது, அதுக்கு முன்னால பெந்தகோசங்க இயக்கமே கிடையாது. காலையில் சொன்ன இந்த பெந்தகோச மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆதியில இருந்தே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கடைசியில வந்தவங்க, நம்ம தான் ஆதியிலிருந்து இருக்கிறோம். ஆதியில இருந்த உபதேசத்துக்கு இதை திருப்பும்படியாக ஆண்டவர் பிரதர் பென்காமே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சோபனங்கள்ல இருந்து ஒரு மணவாட்டியை வெளியே அழைத்து ராப்சர் கொண்டு போகும்படியாக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அல்லேலூயா. பெந்தகோஸ்தே ப்ரோட்டஸ்டன்ட் ரோமன் கத்தோலிக்க சபையை விட்டு நம்ம வெளியே வந்து வார்த்தைக்கு வந்து பிரைடா மாறணும், வார்த்தைக்கு திரும்பணும், அப்போஸ்தல உபதேசத்துக்கு திரும்ப வேண்டும். We are the continuation of the Acts of Apostles. அங்க போகணும்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தை அவருடைய பிதாக்களுக்கு திருப்பும்படியாக எலியாவை கர்த்தர் அனுப்பினார். ஹல்லேலூயா. அதுதான் பிரதர் பென்காம். இப்பொழுது அந்த ரிவைவல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. வேர்ட் ரிவைவல், அந்த வார்த்தை நிமித்தமாக வருகிற எழுப்புதல் ஆனது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அந்த எழுப்புதல்ல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த எழுப்புதல் எப்பொழுதுமே ரெட்டையர்களை பிறப்பிக்கிறது. எல்லா விதமான எழுப்புதலும் அது ரெட்டையர்களை பிறப்பிக்கிறது என்று இதை கர்த்தர் அங்கே அங்கே தீர்க்கதரிசிக்கு அங்கே கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லியிருக்கிறார். ஹியரிங், ரெகனைசிங் அண்ட் ஆக்டிங் என்ற செய்தியிலே 60:6-7 கொடுத்த செய்தியிலே 16th பேராகிராஃபில், ஸோ வி ஃபைண்ட் அவுட் தட் எவ்ரி ரிவைவல் தட்ஸ் எவர் பீன் பார்ன் இன் த வேர்ல்ட் இட் ப்ரொடியூசஸ் ட்வின்ஸ். ஒவ்வொரு எழுப்புதலும் இரட்டையர்களை பிறப்பிக்கிறது. எவ்ரி ரிவைவல் ஹேஸ் ட்வின்ஸ். ஒவ்வொரு எழுப்புதலும் இரட்டையர்களை பிறப்பிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தே ஹாவ் அ பஞ்ச் இன் தேர் தட்ஸ் கார்னல் பிலீவர்ஸ் அண்ட் பஞ்ச் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிலீவர்ஸ். அந்த இரட்டையர்கள் என்ன வந்தால், மாம்சத்துக்குரிய விசுவாசிகள், ஒரு கூட்டமான மாம்சப்பிரமான விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஒரு கூட்டமான ஆவிக்குரிய விசுவாசிகள் இருக்கிறாங்க. எவ்ரி ரிவைவல் ப்ரொடியூசஸ் தட் அண்ட் ஏசா அண்ட் ஜேக்கப். ஒவ்வொரு எழுப்புதலும் ஏசாவையும் யாக்கோபையும் பிறப்பிக்கிறது. ஏசாவும் இருக்கிறான், யாக்கோபும் இருக்கிறான். ஒரே கற்பத்தில் ஏசாவும் யாக்கோபும் இருக்கிறார்கள். நல்ல தகப்பன் ஈசாக்கு, இந்த ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவனுக்கு வந்து குழந்தை பிறக்கல, அதனால மனைவி என்ன சொல்றா, அந்த ஆகாரோடு நீர் சேரும் என்று சொல்லுகிறார். ஆகார் மூலமாக அந்த குழந்தை வருமா என்று சொல்லி ஆகாரை கொடுக்கிறாள். ஆதியாகமம் 16 வாசிக்கிறோம். அதனால இஸ்மவேல் பிறந்தான். அவன் ஒரு ஹைபிரிட் சைல்டு. கத்தர் வந்து இஸ்மவேலை புறக்கணித்தார். ஆண்டவர் அவன் மேல கோபப்பட்டார். நான் சாராள் மூலமா அந்த குமாரனை தருவேன்னு சொல்லியிருக்கும் பொழுது நீ ஏன் அவ பேச்சை கேட்டு அந்த ஆகார சேர்த்து கொண்டா என்று கத்தர் கொஞ்ச காலமாக அவனோடு பேசவில்லை. அவனை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டார். பின்பு அவங்கிட்ட வந்து கோபத்தோடு சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நட என்று சொல்லுகிறார். அவனுடைய நேமை சேஞ்ச் பண்ணுகிறார். ஆபிரகாமில் இருந்து ஆபிரகாமாக மாற்றுகிறார். ஆதியாகமம் 17:5 வாசிக்கிறோம், இதோ சாராய் என்பவளை சாராள் என்று மாற்றுகிறார். அங்கே 15 வாசிக்கிறோம், பின்பு 18 சன்னப்மேன் மினிஸ்ட்ரி வருகிறது, சாராளுக்கு ஃபெய்த் வருகிறது, ஆண்டவர் ஈசாக்கை கொண்டு வருகிறார். அதனால பின்பு என்ன செய்யறான் என்றால், அந்த இஸ்மவேல் வந்து ஈசாக்கை வந்து பரியாசம் பண்ணுகிறான். இவனை விட அவன் வந்து 14 வயசு மூத்தவன். 84 வயசு இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அங்க இஸ்மவேல் பிறக்கிறான். ஈசாக்கு வந்து 100 வயசு இருக்கும் பொழுது பிறக்கிறான். அப்ப எத்தனை வயசுனா இவனுக்கு, அவனுக்கு 1 வயசு இருக்கும் பொழுது இவனுக்கு 14 வயசு. அதனால அந்த பையனை வந்து அவன் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சான், சேட்டை பண்ண ஆரம்பிச்சான், அவனை கொஞ்சம் துன்புறுத்த ஆரம்பித்தான். அப்பொழுது சாராள் சொல்லுகிறாள், அடிமையானவனுக்கு பிறந்தவன் வந்து சுயாதீனம் உள்ளவனுடைய பிறந்தவனுக்கு அவன் சுதந்திரவாளியா இருக்க முடியாது. அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளும். அவனுக்கு அது விசனமா இருந்தது, ஆபிராமுக்கு அது விசனமா இருந்தது. ஆனா கர்த்தர் சொன்னார், நீ சாராள் சொன்னபடியே நீ செய், அவளையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். விதமாக இஸ்மவேல் புறக்கணிக்கப்பட்டான். பின்பு என்ன சென்றால், இஸ்மவேல் சந்ததியார் 13 அரப் கண்ட்ரீஸ், இஸ்ரவேல் நாட்டை சுற்றி இருக்கிறதுங்க எல்லாம் இஸ்மவேல் சந்ததியை சேர்ந்தவங்க. இன்னைக்கும் அவங்க பெர்சிக்யூஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஈசாக்கு சந்ததி யூதர்கள், ஆனா யூதர்களை சுற்றி 13 அரப் கண்ட்ரீஸ் இருக்கு. அன்னைக்கு பண்ண மிஸ்டேக் இன்னைக்கு வரைக்கும் அது நீடிக்குது. தேவன் அதை அனுமதித்தார். அதனால ஈசாக்கு, ஆபிரகாம் என்ன சொல்லுகிறான், ஈசாக்கை பார்த்து இதே போல உங்க அம்மா பேச்சை கேட்டு நான் வந்து அந்த ஆகாரை சேர்த்துக்கிட்டேன். அதனால அவனுக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் வந்து ரொம்ப துஷ்டனா இருக்கிறான். அவன் உன்னைய பரியாசம் பண்ணினா, உன்னை வந்து சேட்டை பண்ணா, துன்புறுத்தினா. அதனால என்ன சொன்ன, கத்தரே அவனை புறக்கணிக்க சொல்லிட்டாரு. வித்து பதருடன் சுதந்திரவாளியா இருப்பதில்ல. அதனால அவனை நீ என்ன செய்த, அந்த மாதிரி செய்யாத, நான் செய்த மிஸ்டேக்க நீ செய்யாத அப்படின்னு சொல்லும் பொழுது, ஈசாக்கு ரெபேக்காவை தவிர வேற யாரையும் மேரேஜ் பண்ணல. பழைய ஏற்பாடுல பாலிகாமி இஸ் பெர்மிசபிள். பலதார விவாகத்தை ஆண்டவர் அனுமதித்தார். அது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அல்ல, ஆனால் அது அனுமதிக்கப்பட்டது. புதிய ஏற்பாடுல தேவன் அதை அனுமதிக்கவில்லை. அதனால ஆபிரகாம் வந்து அந்த ஆகாரை சேர்த்து கொண்டான். ஆனால் இங்க ஈசாக்க வாசிக்கும் பொழுது அவன் எப்பொழுதுமே ஒரே மனைவி உடையவனாக இருந்தான். ஏனென்றால் அந்த தாப்பனார் சொல்லி இருப்பார், இதனால பல ப்ராப்ளங்கள் ஏற்படுது, நீ வேற ஒரு பெண்ணை விவாகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, ரெபேக்காலும் வந்து ரொம்ப சின்சியர் மதர், இதோ அங்க ஈசாக்கும் ஒரு சின்சியர் பிலீவர் தான். ரெண்டு பேருமே தாயும் தாப்பனும் வந்து ஆவிக்குறியுள்ளா இருக்கிறாங்க. ஆனா பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்குது? ஒன்னு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறான், ஏசா மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறான், ஜேக்கப் ஆவிக்குரியவனாயிருக்கிறான். ஒரே கற்பத்தில் ரெண்டு பிள்ளைகள் இரட்டையர்கள் பிறக்கிறார்கள். அந்த கற்பத்தில் இருக்கிற இரட்டை பிள்ளைகளில் ஒருவன் ஆவிக்குரியவன், ஒருவன் மாம்சத்துக்குரிய, ரெண்டு பேருமே தாயின் தப்புன்னு நல்ல விசுவாசி தானே. ஆனால் குழந்தை ஏன் இப்படி இருக்குது? ஒரு குழந்தை சரியில்லையே. அது எவ்வளோ போராட்டத்தை ஏற்படுத்துன்னு பாருங்க. அது தாப்பன் தாய்க்கு எவ்வளோ வெறும் அது பாரமாக இருக்கும். தகப்பன் தாய் வந்து ஆவிக்கிரியங்களாக இருந்தால் பிள்ளைகளை குறித்து அதிக பாரம் இருக்கும். பிள்ளைகள் வந்து ஆவிக்கிரியர்களாக இருக்கணும். முதல்ல அவங்க ஆவிக்கிரியர்களாக இருக்கணும், ரெண்டாவது நல்ல சுகம் இருக்கணும், மூணாவது நல்ல நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும், அவங்க நல்லா சம்பாதிக்கணும், அவங்க வந்து குடும்பமாக ஃபேமிலியாக செட்டில் ஆகணும் தான் ஒரு தாய் தப்பன் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் என்ன சொன்னால், ஆவிக்குரியவங்களாக இருந்தாலே எல்லாமே வரும். ஆவிக்குரியவங்களா இருந்தாலே அந்த பெற்றோர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒருத்தன் ஆவிக்குரியவனா இல்லையே. இதுதான் வந்து ஃபேமிலி ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ப்ராப்ளத்தை பழைய ஏற்பாடுல வாசிக்கிறோம். இது நம்ம இங்க நாங்கள் சொல்கிறது என்னவென்றால், எவ்ரி ரிவைவல் தேர்ஸ் எவர் பீன் பாண்ட் இன் த வேர்ல்ட், உலகத்திலே தோன்றின எந்த எழுப்புதலா இருந்தாலும் இட் ப்ரொடியூசஸ் ட்வின்ஸ். Every revival produces an Esa and Jacob. ஒவ்வொரு எழுப்புதலும் ஏசாவையும் யாக்கோப்பையும் பிறப்பிக்கிறது. ஒரே கற்பத்துக்குள்ள, ஒரே கற்பத்துக்குள்ள ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறது, ஒருவன் ஆவிக்குரியவன், ஒருவன் மாம்சத்துக்குரியவன். இது வந்து இந்த சர்ச்சி ஒரு கற்பம் தான். இந்த கற்பத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்றால், ஆவிக்குரியவங்களா இருக்கிறாங்க, மாம்சத்துக்குரியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் 120 பேர் மேலே இருக்கும் பொழுது ஒருத்தர் கூட மாம்சத்துக்குரியவங்க இல்லை. எல்லாருமே பரிசுத்தாகி பெற்றாங்க, எல்லாருமே எலெக்டட். அப்படி தான் நம்ம சபை இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் ஒரு சிலர் மாம்சத்துக்குரியவளாக இருந்தால் இது அவங்க ஏசாவாக இருக்கிறாங்க, இரட்டையர்களில் ஏசாவாக இருக்கிறாங்க என்பதுக்கு அடையாளமாக இருக்கிறது. இங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அது உலக பழைய ஏற்பாடு ஒரு ஷேடோவா இருக்கிறது, புதிய ஏற்பாடு வந்து ரியாலிட்டியா இருக்குது. அது இது சப்ஸ்டன்ஸா இருக்கிறது. ஆனால் நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், எல்லா காலமும் இப்பொழுது வந்திருக்கிறது. The entire Bible is written for this hour. இந்த முழு வேத புத்தகமும் நம்ம காலத்தை குறித்து எழுதியிருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. லூத்தர் காலத்தை குறித்து எழுதல, மார்ட்டின் லூத்தர் காலத்தையோ வெஸ்லி காலத்துக்கும் சம்பந்தப்படாது. அதெல்லாம் முழுசு மாட்ட மேட்ச் பண்ண முடியாது. ஆனால் இந்த முழு வேத புத்தகமும், இந்த என்டையர் பைபிள் வாஸ் ரிட்டன் ஃபார் திஸ் ஹவர். நீங்க கவனிச்சு பாருங்க, நோவா காலம் இப்ப வந்திருக்கு. The days of Noah are here. இன்னைக்கு நோவா காலம் இப்பொழுது இருக்கு. சோதமின் காலம் இப்பொழுது இருக்கு. மோசஸ் காலம் இப்பொழுது இருக்கு. எலியாவின் காலம் இப்பொழுது இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் காலம், சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி இன்னைக்கு வந்திருக்கிறது. அப்போஸ்தல காலம் இப்பொழுது இருக்குது. பாருங்க, எல்லாமே எல்லா காலமும் அங்கே எழுதியிருக்கிற எல்லா காலமும் இந்த காலத்தை தான் வெளிப்படுத்துது. இதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க இவ்வளவு பிரசங்கம் பண்ண முடியாது. நீங்கள் கேட்குற பிரசங்கத்தை நீங்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் கேட்கலை. ஒருவேளை அவங்க நம்மளை விட அதிக பரிசுத்தவான்களாக இருந்திருக்கலாம், கர்த்தருக்காக அதிகமாக உழைச்சிருக்கலாம், ரொம்ப பரிசுத்தமானவர்களாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அவங்க நீங்கள் கேட்குற செய்தி அவங்க கேட்கலை. அவங்களுக்கு இவ்வளவு வெளிப்பாடு கொடுக்கப்படலை. இந்த கல்வரி டேபர்னாக்கல்ல பிரசங்கம் பண்ற மாதிரி வேற எங்கேயும் பிரசங்கம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஒரு பெரிய சர்ச், சென்னையிலே பெரிய சர்ச், நாங்க தான் பெரிய சர்ச், நாங்க தான் மெசேஜில் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க நேத்து நைட்டில் அவங்களுடைய யூடியூப்பை பார்த்தேன், அவங்க ஞானசான ஆராயணையை பார்த்தேன். இந்த வருஷத்துல தான் கொடுத்துருக்குறாங்க, ஏப்ரல் மாசமோ மே மாசமோ தெரியல. அங்க வருகிற பெண்களை பார்த்தா எல்லாமே என்ன, பிளாஸ்டிக் வளையல் போட்டிருக்கு, மூக்குத்தி போட்டிருக்கு, கம்மல் போட்டிருக்கு, அவ்வளோ வந்து டீசெண்டாகவும் இல்லை. அவங்க பையங்களை ஞானசானம் கொடுக்கும்பொழுது எல்லாம் பனியன் போட்டிருக்கான். அந்த பனியனில் என்னெல்லாமோ எழுதியிருக்குது. இது யூடியூப்பில் இருக்கு. என்ன இது, இந்த சபை பெரிய சபைங்காங்க, ஆவிக்குரிய பிரபமாக இருக்குங்கிறாங்க. அதான் ஞானசானம் கொடுக்குறது எப்படி இருக்கு பாருங்க. அவங்க அப்படி ஞானசானம் கொடுக்குறாங்க, ஆள் நிறைய சேரணுங்கிறதுக்காக ஞானசானம் கொடுக்குறாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் அவங்களுடைய மெசேஜ் வந்து ஜனங்களை திருத்தலை. மெசேஜ் ஸ்டாண்டர்டாக இருந்தால் ஜனங்களும் ஸ்டாண்டர்டாக மாறுவாங்க. மெசேஜ் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா ஜனங்களும் ஸ்டாண்டர்டாக மாற மாட்டாங்க. ஏதோ புசிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களுடைய சரீரம் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஆவிக்குரிய ஆகாரத்தை புசிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா வந்து செழிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. அங்கே வெளிப்பாடு இல்லாத சபை, அடிப்படை உபதேசத்தில் இருக்கிற சபை, ஆள் சேர்க்கணும்னு நினைக்கும் பொழுது அவங்க வந்து வார்த்தையை தெளிவாக போதிக்க முடியாது. இது அவர்கள் வந்து நல்ல ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் வர முடியாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இப்பொழுது ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. God opened the seven seals. ஒரு கூட்டமான மக்களை வெளியே அழைத்திருக்கிறார். Called a people out of organization. ஆண்டவர் ஸ்தாபனத்திலிருந்து நம்மை வெளியே அழைத்திருக்கிறார். Come out of Babylon. நீங்கள் பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். வெளிப்படுத்தல் 18:4 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு கூட்டமான மக்களை கொண்டு வந்து ராப்சருக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இதுதான் தீர்க்க தரிசின ஊழியம். திஸ் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் த ப்ராஃபட். தீர்க்க தரிசின் ஊழியம் அதுதான். இன்னைக்கு நம்ம தீர்க்க தரிசின் ஊழியத்தில் கரெக்டாக இருக்கணும். தீர்க்க தரிசின்னு சொல்றவங்க சரி கிடையாது. நிறைய சபையில் அப்படி இருக்கு, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் அப்படி தான் வச்சிருக்கிறாருன்னா நம்ம போய் அதை மாற்ற முடியாது. இல்லை, யோவான் சானகன் வந்தான். பழைய ஏற்பாட்டு முடிவில் யோவான் சானகன் வந்தான். அவன் வந்து இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரொடியூஸ் பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்து யாரு? ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. நியாயப்பிரமாணம் என்னது? குறைவான செய்தி. நியாயப்பிரமாணம் ஒரு ஷேடோ. இயற்கையான ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தினார்கள். அதனால யோவான் சானகன் என்ன சொன்னார் என்றால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவர்தான் என்று இன்ட்ரொடியூஸ் பண்றான். Behold the lamb that taketh away the sin of the world. இயேசு கிறிஸ்துவை பார்த்து நேருக்கு நேரா இன்ட்ரொடியூஸ் பண்றான். இவர்தான் உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு. அதனால நீங்க இதுவரைக்கும் நீங்க ஆடு மாடுகளை பலி செலுத்தி கொண்டு வரீங்க, அது பாவ மன்னிப்பை ஏற்படுத்தாது, அது பாவத்தை மூடும், பாவத்தை பரிகரிக்காது. இவருடைய ரத்தம் தான், இவர் தான் ரியல் லேம்பு, இவருடைய ரத்தம் தான் பாவங்களை சுத்திகரிக்கும்னு சொல்லி அவன் வந்து அப்படி இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்து இப்பொழுது வார்த்தை மாம்சம் ஆயிருக்குது, ஃபுல்னஸ் ஆஃப் பேடா வந்திருக்கிறார். அவங்க நியாய பிரமாணத்தில் இருக்காங்க, குறைவான சத்தியத்தில் இருக்காங்க, ஷேடோல இருக்கிறாங்க. ஜீசஸ் வந்து சப்ஸ்டன்ஸா இருக்கிறார், அவர் பொருளா இருக்கிறார், ரியல் லேம்பா இருக்கிறார். ரியல் லேம்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறான். இப்பொழுது என்ன சொல்றால், இதுக்கெல்லாம் ஒரு முடிவை ஏற்படும், இதற்கெல்லாமே ஒரு முடிவை ஏற்படுத்தி, இந்த ஆடு மாடுகளை பலி செலுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே முடிவை ஏற்படுத்தி, நியூ ஏஜ்ல நீங்க வரப்போறீங்க. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க வந்து என்ன சொன்னா, ஷேடோல இருந்து சப்ஸ்டன்ஸ் வர முடியும். நீங்க பார்ட் வேர்ல இருந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரும் பொழுது ஒரு நியூ ஏஜ், அந்த கிரேஸுக்குள்ள நீங்க வருவீங்க. நீங்க லால இருந்து கிரேஸுக்குள்ள வர வேண்டும், நீங்க கிரேஸ் பீரியடுக்குள்ள நீங்க வர முடியும் என்று அவன் வந்து அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது, அவனுடைய சத்தியத்தை கேட்ட அநேகர் இயேசுவை பின்பற்றினார்கள். அவங்க ஆடு மாடு பலி செலுத்துவதை நிறுத்தினார்கள். அவர்கள் பெந்தகோச நாளிலே பரிசுத்தாவியை பற்றி, இயேசு கிறிஸ்துவே அந்த லேம்பு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அதனால மெய்யான ஆட்டுக்குட்டி வந்த பொழுது சப்ஸ்டிடியூட்டாக நீங்க வேற ஆடு மாடை பலி செலுத்தக்கூடாது என்று சொல்லும் பொழுது, தேவனை எல்லா இடத்திலையும் ஆராதிக்கலாம், இந்த ஆலயத்திலே மட்டுமல்ல எங்கேயும் ஆராதிக்கலாம் என்று அவன் சொல்லும் பொழுது, யூதர்கள் வந்து அப்போஸ்தலருக்கு விரோதமாக அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அதேதான் இப்பொழுது நடக்கிறது. இப்பொழுது எலியாவின் ஆவியுடைய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவரைக்கு முன்னோடியாக கர்த்தர் பிரதர் பென்ஹாம் அனுப்புகிறார். அவர் என்ன சொன்னார் என்றால், யோவான் சானகன் என்னுடைய முதலாவரைக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டது போல நீ என்னுடைய இரண்டாவரைக்கு முன்னோடியாக அனுப்பப்படுகிறாய், உன் செய்தி உலகமெங்கிலும் போகும். As John the Baptist was sent forth on my first coming, so are you sent forth on my second coming என்று அந்த சத்தம் அந்த பில்லர் ஆஃப் ஃபயர்ல இருந்து வந்தது. நிறைய பேர் அதை கேட்டாங்க, லோக்கல் நியூஸ் பேப்பர்ல கூட அது வந்தது. இவ்விதமாக அது உண்மையாக நடந்த சம்பவம், ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார். இப்பொழுது யோவான் சானகன் என்ன செய்யறான் என்றால், அந்த ஜீசஸை இன்ட்ரோடியூஸ் பண்றான். அதே போல பிரதர் பிரணாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது என்ன வந்தது? ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. சாபனங்கள் என்னது? குறைவான செய்தி. அதனால நீங்க குறைவான செய்தியை விட்டு விட்டு நீங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு வாங்க. நீங்க சாபனத்தை விட்டு விட்டு பாபிலோனை விட்டு நீங்க வந்து வார்த்தைக்கு வாங்க அப்படின்னு அழைத்தார். இது ஒரு நியூ ஏஜ். இது டினாமினேஷன் பீரியட் வந்து ஏழு சபை காலங்கள் முடிந்து விட்டது. இப்ப நியூ ஏஜ் என்னன்னா பிரைட் ஏஜ். அல்லேலூயா. இந்த பிரைட் ஏஜுக்குள்ள வாங்க, மணவாட்டியின் காலத்துக்குள் வாங்க அப்படின்னு அழைச்சி ஒரு கூட்டமான மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி அவர்களை இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக பிரசன்ட் பண்ணுவதுதான் அந்த ஏழாம் தூதனுடைய ஊழியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க, அது நம்முடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேறுதுங்கிறத நீங்க பாருங்க. கர்த்தர் எலியாவின் ஆவியுடைய ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு வந்து பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களுடைய இதயத்துக்கு திருப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அனாயிண்டட் பிரீச்சர் அதை தெளிவாக போதிக்கிறார். அந்த சத்தியங்களை எல்லாவற்றையுமே தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை தெளிவாக சொல்லுகிறது தான் பாஸ்டருடைய வேலை. அவர் அங்கங்க செதறி போட்டிருக்கிற எல்லாத்தையுமே ஒன்று இணைத்து பசுத்தாவினாலே அனாய்ச்சியும் கீழே அதை ஒன்று சேர்த்து ஜனங்களுக்கு பிரசன்ட் பண்ணும் பொழுது இது வந்து பிரைடு மினிஸ்ட்ரியாக இருக்கிறது. இந்த ஊழியம் உங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அங்க மோசஸ் அங்க அனுப்பினார். மோசஸ் வந்து ஒரு பயம் இல்லாம சத்தியத்தை சொன்னான். ஜனங்களை வந்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தான். ஆண்டவர் அவனுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸைடஸ் கொடுத்தார். பிரதர் பெனாம்க்கு இன்னைக்கு தேர்ட் எக்ஸைடஸ் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சின்சியரா இருப்பா என்றால் உன் ஜபத்துக்கு முன்பாக கேன்சர் கூட இருக்க முடியாது என்று கேன்சர் கூட நிக்க முடியாது. நீ சின்சியரா இருப்பா என்றால் உனக்கு எல்லாமே கொடுக்கப்படும், எல்லா வரங்களும் கொடுக்கப்படும் என்று பிரதர் பிரணாம்க்கு சொன்னார். இன்னைக்கு நமக்கும் அதான் சொல்றாரு. சின்சியரா இருந்தீங்கன்னா, இந்த மெசேஜில் சின்சியரா இருந்தா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை ராப்சர்ல கொண்டு சொல்லுவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனா உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது நம்ம வந்து இந்த மேட்டருக்குள்ள வர வேண்டியதாக இருக்கிறது. செய்திக்குள்ளாக நம்ம வர வேண்டும். ஒவ்வொரு எழுப்புதலும் ரெட்டையர்களை பிறப்பிக்கிறது. ரெபேக்காள் ஈசாக்கு வந்து ரெட்டையர்களை பிறப்பித்தார்கள். ஈசாக்கு தாப்பனார் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறார். ஒரு தாப்பனாருடைய கடமை பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பது. 26-27 வயசுல, 25 வயசுக்கு பிறகு பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் மேரேஜ் பண்ணலாம். பெண் பிள்ளைகள் 20 வயசுலேருந்து, 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள மேரேஜ் பண்ணுறது நல்லது. அதிக காலதாமதமான விவாகங்கள் நடப்பது நல்லதல்ல. பேரண்ட்ஸுடைய கடமை, எங்கிட்ட பணம் இல்லையே, ஜோமன்னா ஆண்டவர் தரப்போறார். ஹல்லேலூயா. எப்படி பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கும்? ஜோமன்னா ஆண்டவர் தரப்போறார். பிரேயர் சேஞ்சஸ் சிச்சுவேஷன். ஹல்லேலூயா. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை அறிய வேண்டும். பிள்ளைகளுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். லேட் மேரேஜஸ் வந்து தற்காலத்திலே நல்லதல்ல. கடைசி காலத்தில் இந்த லேட் மேரேஜஸ் சரி கிடையாது. அவங்களுடைய சரீரத்தில் பலம் குறைஞ்சி போகும். அதனால் சரியான நேரத்தில் விவாகம் செய்ய வேண்டும். அப்படி லேட் மேரேஜினால அதிக ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து ரியலைஸ் பண்ண வேண்டும். இப்பொழுது ஆபிரகாம் ரியலைஸ் பண்ணுகிறான். 24:3 வசனத்தை வாசிக்கலாம்.
நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இடத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாக ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாக கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை.
ஆபிரகாமுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய பிள்ளைகளுக்கு விவாகம் செய்து வைக்க வேண்டும். நான் வந்து 26 வயசுல மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்பொழுது இருக்கிற பிள்ளைகள் வந்து 30 தாண்டாங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கும் எல்லாமே கரெக்டான ஏஜில் தான் மேரேஜ் பண்ணும்படி ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அதே போல் ரொம்ப வயசு தாண்டக்கூடாது. இப்பொழுது என்ன சொன்ன ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகனுக்கு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால எலியேசரை கூப்பிட்டு, அந்த காரியதரிசியை கூப்பிட்டு, நீ என்னுடைய பெண்களுக்கு இங்கே இருக்கிற கானானிய ஸ்திரீகளை பெண் கொள்ளக்கூடாது. நீ வந்து என்னுடைய சொந்த தேசத்துக்கு போய் அங்கிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால் கானானியஸ்கள் அவிசுவாசிகளிலே பெண்ணை எடுக்கக்கூடாது. நீ வந்து ஒரு வார்த்தையில் இருக்கிற பெண்ணை தான் நீ வந்து என் மகனுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மேரேஜ் பொறுப்பை வந்து எலியேசருக்கு ஒப்பு கொடுத்துருக்கார். சூசிங் அ த பிரைட், மனவாட்டியை தெரிந்து கொள்கிற ஊழியமானது எலியேசருக்கு கொடுக்கப்பட்டது. அவன் மெசபத்தேமியா போய், மெசபத்தேமா பாபிலோனில் ஒரு பாகம், மெசபத்தேமியா சிரியா வந்து பாபிலோனில் ஒரு பாகமாக அன்றைக்கு இருந்தது. அதனால அவன் மெசபத்தாமியா போய் அங்கே இருக்க இத பெத்துவேலின் குமார்த்தி லாபானுடைய சகோதரி ஆகிய ரெபேக்காளை சாயங்கால வேளையிலே கண்டுபிடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் உதவி செய்தார். அந்த பெண்ணை வந்து ஈசாக்கு கொண்டு வருகிறதை நீங்க ஆதியாகமம் 24 வாசிக்க முடியும். அதனால என்னன்னா, மேரேஜ் நடக்க வேண்டும். மேரேஜ் நடந்த பிறகு அவங்க இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரத்தை பெறுகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு அல்ல, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆசையை சேர்த்து வைக்க வேண்டும். ஒவ்வொரு பேரண்ட்ஸ் மேலே விழுந்த கடமை என்னன்னா, பிள்ளைகளுக்கு எதாயிலும் செய்யணும். ஒருவேளை நம்ம அம்மா அப்பா செய்யாமல் போயிட்டாலும், அவங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு எதாயிலும் வைத்து விட்டு போகணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே இருக்கிறது. அல்ல, ஆபிரகாம் என்ன செய்தான் என்றால், தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் ஈசாக்கு கொடுத்தான் என்று எழுதியிருக்கிறது. 25:5.
ஆபிரகாம் தனக்குண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான்.
இது ஆபிரகாம் தனக்குண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். அதனால ஈசாக்கு ஒரு சுதந்திரத்தை அங்க வச்சிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாமை உண்டாக்கினார். ஆதாமுக்கும் முழு உலகத்தையும் சுதந்திரமா கொடுத்துட்டார். இந்த முழு உலகம் உனக்கு தான் சுதந்திரம். பாருங்க, அவர் பேரண்டா இருக்கிறார், பிள்ளைக்கு ஆசையை சேர்த்து வைக்கிறார். அவனுக்கு மேரேஜ் பண்ண வேண்டும், ஆதாமுக்கு மேரேஜ் பண்ண வேண்டும், அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு அயர்ந்த நித்திரை ஏற்படுத்தி ஏவாளை அங்கிருந்து, அவனுக்குள்ள இருந்த ஏவாளை அங்க வெளியே கொண்டு வந்துகிறார். அந்த மஸ்குலின்ல அவனோட ஃபிமைன் நேச்சரை அங்க தனியா பிரிச்சு அங்க ஏவாளை கொண்டு வந்து பின்பு என்ன செய்றார் என்றால் அவங்கிட்ட கொண்டு அப்படியே நிறுத்துறார். பாரு அவள் சொல்ல அவன் சொல்லுகிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறபடியால் மனுஷி என்று அழைக்கப்படுவாள். பின்பு அவளை இணைத்து ஆசீர்வதித்து சுதந்திரத்தை கொடுக்கிறார், இன்ஹெரிட்டன்ஸ் கொடுக்கிறார். பாத்தீங்களா, இதெல்லாம் பைபிள் மெத்தடா இருக்கிறது. நமக்கு அப்படி ஒன்றும் செய்ய முடியல, நீங்க ஜோமன்னா ஆண்டவர் உதவி செய்யலுயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனால கூடும். உங்களுக்கு அவிசுவாசம் இருந்தா தான் ஒன்று நடக்காது. நீங்க விசுவாசம் இருந்தா எல்லாத்தையும் சுதந்திரிக்க முடியும். அதனால பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வச்சுட்டு போறது. ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய ஆதாமுக்கு முழு உலகத்தை வைத்தார். ஆபிரகாம் அதிகமான ஆசிகளை சம்பாதித்தான், அதிகமான உடைமைகளை சம்பாதித்தான், எல்லாத்தையுமே ஈசாக்கு கொடுத்தான். அதனால வரப்போகிற மனைவி அந்த ரெபேக்காள் இந்த ஈசாக்கோடு சேர்ந்து ஆபிரகாமுடைய எல்லா ஆஸ்திகளையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஆடாமுடைய மனைவி ஈவ் என்ன செய்யணும், இந்த முழு உலகத்தையும் அவனோடு சேர்ந்து சுதந்திரிக்க வேண்டும். அதனால முதல் வாரிசு யார்? ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷனுக்கு அநேக ஆஸ்திகள் இருக்கிறால் அதுக்கெல்லாம் முதல் வாரிசு வந்து மனைவி தான். முதல் வாரிசு பிள்ளைகள் வந்து ரெண்டாவது வாரிசு தான். முதல்ல மனைவி மனைவி தான் வாரிசாக இருக்கிறார். புருஷன் மரித்து போனால் மனைவிக்கு தான் எல்லாம் சொந்தம். மனைவி தான் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணிய இதை அவளுக்கு, அவள் தான் முதல் வாரிசு. அதே போல என்னன்னா இதை நம்ம ரெபேக்காள் ஈசாக்கோடு சேர்ந்து ஆபிரகாமுடைய ப்ராப்பர்ட்டியை அவள் சுதந்திரித்துக் கொள்கிறாள். அதே போலதான் இன்றைக்கு கத்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மலவாளனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை சும்மா பாகம் பண்ணல, ஒன்றும் இல்லாம நம்மளை பாகம் பண்ணல. அவருக்கு வானம் பூமியும் சொந்தம். அல்லேலூயா. பரலோராஜ்யம் அவருக்கு சொந்தம், இந்த பூலோகமும் அவருக்கு தான் சொந்தம். இந்த டூ வேர்ல்டு அவருக்கு இருக்கு. உங்களா டூ வேர்ல்டுக்கு சுதந்திரவாளியா மாத்துறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கும்? நீங்க பரலோகத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க, இந்த பூலோகத்தையும் 1000 வருஷம் சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. எல்லாமே அவருக்கு சொந்தமானது. ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிறது. அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அந்த சுதந்திரத்தை பெறத்தக்காதாகத்தான் மேரேஜ் நடக்கிறது. ஆண்டவர் தனக்கு ஒரு பெரிய இன்ஹெரிட்டன்ஸ் வச்சிருக்கார். நம்ம இன்னைக்கு சபையாகிய மனவாட்டியை அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது எல்லாமே அவளுக்கு சொந்தம். அவ தான் முதல் வாரிசாக இருக்கிறாள். எப்படி பாத்தீங்களா? அதனால நம்ம சும்மா ஒண்ணுமே இல்லாம கிடையாது. ஆண்டவரை வந்து வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளல. நம்ம வார்த்தையை நேசிக்கிறோம், ஆனா நமக்கு பெனிஃபிட் அதிகம் இருக்கிறது. அதிக பெனிஃபிட்டை வச்சுதான், அதிக சுதந்திரத்தை வச்சுதான் நம்மளை அழைக்கிறார். நீ என்னை மேரேஜ் பண்ணா எல்லாமே எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தான். நீ ஏழை பெண்ணா இருக்கலாம், ஆனா நீ என்னை விவாகம் பண்ணினால் எனக்குண்டானதெல்லாம் உனக்கு சொந்தமானது என்று கர்த்தர் நம்மளை வந்து அவிதமாக ஒரு பிரைடாக அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாத்தீங்களா? கர்த்தர் நம்மை செப்பரேட் பண்ணுகிறார். எங்க செப்பரேட் பண்ணுகிறார்? அவர் பபிலோன்லேருந்து நம்மளை செப்பரேட் பண்ணுகிறார். ரெபேக்காள் முதலாவது செப்பரேட் ஆக வேண்டும். அங்கே எலியேசருடைய மெசேஜ் வரும் பொழுது நீ வந்து ஈசாக்குடைய மனவாட்டியை மாற வேண்டும் என்றால் உன்னுடைய ஜென்ம தேசத்தை நீ விட வேண்டும். உன்னுடைய தாய் தாப்பன் உன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் சொந்த தேசத்தை விட்டுவிட்டு நீ வந்து விசுவாசத்திலே புறப்பட்டு வந்து மணவாளனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவள் நீ இந்த மனுஷனோடு போகிறாயா? போகிறேன் என்று சொல்லுகிறார். ஐ வில் கோ என்று சொல்லுகிறார். வில் யூ கோ வித் த மேன்? அந்த ராஞ்சி பாஸ் என்ன செய்யறான் என்றால் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறான். பாத்திரம் கழுவி தண்ணியை ஊத்த வெளியே வர்றா. அவங்க தனியா சந்திச்சு வில் யூ மேரி மீ என்று கேட்கிறான். அதே போலதான் வில் யூ கோ வித் த மேன்? இந்த மனுஷனோடு சென்று ஈசாக்கை விவாகம் பண்ண உனக்கு சம்மதமா என்று கேட்கும் பொழுது நான் போகிறேன் என்று சொல்லுகிறாள். 58 ஆதியாகமம் 24:58
அழைத்து நீ இந்த மனுஷனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள்.
இந்த மனுஷனோடு போகிறாயா என்று சொல்லும் பொழுது அவள் போகிறேன் என்று சொன்னாள். அந்த மனுஷனை குறிச்சும் அந்த ஃபேமிலியை குறிச்சும் எலியேசர் ரொம்ப டீட்டெயிலா பேசுகிறான். நான் வந்த காரியத்தை சொல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால கல்யாணம் ஒழுங்காக முன்னால சம்மதம் இல்லாம கை நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கையை நினைக்க முடியாதும்பாங்க. அதே போல நீங்க வந்த காரியத்தை சொல்றேன், அப்படின்னு சொல்லி எலியேசர் வந்து ஈசாக்க குறிச்சும் ஆபிரகாமை குறிச்சும் அவங்களுடைய ஃபேமிலியை குறிச்சும் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிச்சும் ஆண்டவர் அவங்களோட கூட எப்படி ஈடுபடுகிறார் என்பதை குறித்து சொன்ன உடனே ரெபேக்காள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது. இந்த காரியம் கத்ரால் வந்தது என்று அவங்க லாபானும் பெத்துவேலும் சொல்றாங்க. திஸ் திங் ப்ரொசீடட் ஃப்ரம் த லார்ட். 50 வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது என்ன சொல்றால், இப்பொழுது அப்படி ஆனால் நான் இன்னைக்கு நாளை காலையில நான் போக சொல்ல ரெபேக்காளை கூட்டிட்டு போறேன், இல்ல 10 எங்க வீட்டுல இருக்கணும். பாருங்க, சோபனத்துல இருந்து டக்குன்னு வெளியே வர முடியாது, நிச்சயம் பண்ணியாச்சு, வர வேண்டியதானே. விடமாட்டாங்க, அதனால அவங்க விட மாட்டுக்காங்க. அந்த லாபானும் பெத்துவேல் அங்க விடல, 10 இருக்கணும். நல்ல கத்தர் என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க சொல்லியிருக்காரு. நான் இங்கே உட்கார்ந்துட்டு நான் 10 இங்க உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, நான் 10 உட்கார்ந்து இங்க சாப்பிட்டு இருக்க முடியாது. எனக்கெல்லாம் விருந்தாள் வீட்டுக்கு போனா ஒரு நாள்ல உடனே ஓடி வரணும். ஒரு காரியம் இருந்தா தான் இன்னொரு நாள் இருக்கலாம், உடனே ஓடி வரணும். நம்ம வீட்டை போல இருக்காது. அதே போல எலியாசர் என்ன சொல்லிட்டான், அவ்வளவு நாள் நான் காத்திருக்க முடியாது, நீங்க உடனே பெண்ணை அனுப்பணும். சரி, பெண்ணு வாய்ப்பறப்ப கேட்போம் அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ இந்த மனுஷனோடு போகிறாயா, நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது வார்த்தையிலே அவள் காண்கிறாள், அந்த மனவாளனை வார்த்தையிலே காண்கிறாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை வார்த்தையிலே காண்கிறோம். அவருடைய மகத்துவத்தை, அவருடைய கேரக்டர், அவருடைய வல்லமை, அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாத்தையுமே வார்த்தையில காண்கிறோம். ஒரு நாள்ல முகமுகமாய் காண்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. எலியேசர் ஜுவல்ஸ் கொண்டு வந்திருக்கிறான், எலியேசர் ரெயின்மென்ட் கொண்டு வந்திருக்கிறான், எலியேசர் வந்து அந்த பீஸ்ட் கேமல கொண்டு வந்திருக்கிறான். 3 காரியங்களை கொண்டு வந்திருக்கிறான். அதான் ஜுவல்ஸ் போடலாமா அப்படின்னு பழைய ஏற்பாடுல ரெபேக்கால் போட்டாங்களான்னு சொல்லும் பொழுது, அது பழைய ஏற்பாடு ஒரு ஷேடோ. அது ஜுவல்ஸ் எது அடையாளமா இருக்குது? ஆவிக்குரிய வரங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. அல்ல, எலியேசர் ஆவிக்குரிய வரங்களோடு வந்திருக்கிறான். இந்த நம்மளே எலியேசர் பிரதர் பென்ஹம், இது அவர் ஆவிக்குரிய வரங்களோடு கூட வந்திருக்கிறார். அவர் வந்து ரெயின்மென்ட் கொண்டு வந்திருக்கிறார். என்ன ரெயின்மென்ட்னா, கல்யாண வஸ்திரத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கேமல் கொண்டு வந்திருக்கிறார். கேமல் அந்த பீஸ்ட் வந்து பவர் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். ஹல்லேலூயா. அதுதான் நம்மளை வந்து மனவாளனத்தில் கொண்டு செல்லும் பரிசுத்தாவின் வல்லமை. பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் இதை கொண்டு வந்திருக்கிறார். அந்த இதுதான் எல்லாமே வந்து சரியா மேட்ச் ஆகிறது. இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்து அந்த கிப்ஸை நம்ம பெற்றிருக்கிறோம். கிப்ஸை பெற்றது மட்டுமல்ல, ரெயின்மென்ட பெற்றிருக்கிறோம், அந்த வஸ்திரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமென். அவன் வந்து வெகுமதிகளை வந்து இவங்களுக்கும் கொடுக்கிறான், அந்த பெத்வேலுக்கும் அந்த பெண் குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே அந்த ஜுவல்ஸை கொடுக்கறான். அந்த பெந்தகோச மக்கள் வந்து பெத்வேலும் லாபானுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அவங்க ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருக்கிறாங்க, ஆனா கல்யாண வஸ்திரத்தை பெறல. அவங்க வந்து வேட பெறல, கிப்ட பெற்றிருக்கிறாங்க, வரத்தை பெற்றிருக்காள், அந்நிய பாசை பேசுகிறாள், பிசாசு துரத்துகிறாள், தீக்கு தர்சனம் உரைக்கிறார்கள். அதுல 90% பொய் தான், எல்லாமே பொய் தீர்க்க தரிசனம் தான். அவங்க அந்நிய பாசை எல்லாமே டூப்ளிகேட் தான். ஆனாலும் அந்த காலத்துல சின்சியரா அந்நிய பாசை பேசினாங்க, அந்த காலத்துல ஆவிக்குரிய வரங்கள் இருந்தது. இப்பொழுது நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் அவங்களை விட்டு விலகிட்டார், பெந்தகோச சபையை விட்டு விலகிட்டார். அதனால அதுல ஜீவன் இல்லை, அதுல எல்லாமே டூப்ளிகேட்டும் மாய்மாலமாக இருக்கிறது. ஆனா முன்னொரு காலத்துல அவங்க ஆவியில நிறைஞ்சார்கள், அவங்களுக்கு கிப்ட் கொடுக்கப்பட்டது, ஆனா வேர்டு கொடுக்கப்படல, வஸ்திரம் கொடுக்கப்படல. இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க வந்து கிப்ட் பிளஸ் வேர்டு, வேர்டு தான் வஸ்திரம். என்ன சொல்லுகிறார், என்னுடைய ஊழியம் வந்து மனவாட்டியை வார்த்தையினாலே போற்றிப்பிப்பது. பிரசன்ட் ஸ்டேஜ் ஆஃப் மை மினிஸ்ட்ரி, என் ஊழியத்தின் தற்போதைய கட்டம். 62:9-8 கொடுத்த செய்தியிலே 121 பேராகிராஃப்ல கடைசியில சொல்லுகிறார், ஐ ஹோப் ஹீ வில் கிரவுன் மை மினிஸ்ட்ரி ஆஃப் திஸ் ஆஃப் லெட்டிங் மீ டேக் த கிளாத்தஸ் ஆஃப் த வேர்டு அண்ட் ட்ரெஸ் இஸ் பிரைட் இன் த கிளாத் ஆஃப் த வேர்டு அண்ட் ஃபார் இஸ் ரைச்சஸ்னஸ். நான் வந்து கல்யாண வஸ்திரத்தை எடுத்து, வார்த்தை என்னும் அந்த வஸ்திரத்தை எடுத்து, மனவாட்டியை போற்றிப்பிப்பதின் மூலமாக என் ஊழியத்தை ஆண்டவர் முடிசூட்டுவாராக. ஹல்லேலூயா. ஐ ஹோப் ஹீ வில் கிரவுன் மீ, லெட் மீ ஸ்டாண்ட் ஆன் தட் டே, பிஹோல்ட் த லேம்ப் ஆஃப் காட் டேக்கெத் அவே த சின் ஆஃப் த வேர்ல்ட். dress his bride avudaiya manavaatiye in the cloth of the word have a cloth of the word ava word vandu cloth a irukku pentecostal people word reject pannitaanga gift a pettikittaanga varatha pettikittaanga word a porakkanichitaanga innikku pentecostal nelama appadiyan ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவர விஷயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி மூலமாக அந்த வார்த்தை வந்திருக்கிறது. இந்த வேர்டு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஆவிக்குரிய வரம் வேணும், ஜுவல்ஸ் வேணும், ஆனா வேர்டு வேண்டாம். எப்படி பாத்தீங்களா? அதே மாதிரி இன்றைக்கு பெந்தகோச சபையானது இருக்கிறது. அதனால அவர்களை ஆண்டவர் வந்து புறக்கணித்து போடுவார், அவர்களை வாந்தி பண்ணி போடுவார். நான் உங்களை ஒரு காலம் அறியேன் என்று அவர் சொல்லுவார். கர்த்தர் நம்மளை வந்து செப்பரேட் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெபேக்காள் எப்படி செப்பரேட் ஆனாலோ அதே போல நம்ம செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கோம். நம்ம வேர்டு இருக்கிறது, ரெயின்மெண்ட். ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வசனம் கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வசனம் பசுத்தோனுடைய நீதிகளே வெளிப்படுத்தல் 19:7-8 வசனத்தின் மூலமாக நம்ம அந்த வேர்டு, the clothing of the word, அதை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம ஜுவல்ஸ் பெற்றிருக்கிறோம், ஆவிக்குரிய வரங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். நமக்கு வந்து பீஸ்ட் கேமல் இருக்கிறது. எந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் பார்த்தாலோ அதே ஒட்டகம் அவளை அவனுடைய காணாத மனவாட்டத்தை கொண்டு சென்றது. அந்த இன்மிசில் பிரைட் குருமிட்ட கொண்டு சென்றது. நம்ம சொன்னால் எந்த வார்த்தைக்காக நம்ம பரிசுத்தாவிக்காக நம்ம வந்து பிரயாசப்படுகிறோம், இந்த செய்தியை உலகமைகளும் கொண்டு சொல்லுகிறோம், இந்த அதுக்காக நம்ம பிரயாசப்படுகிறோம், வார்த்தைக்காக அதுதான் நம்மளை மேல கொண்டு செல்லுது. ஹல்லேலூயா. அதுக்காக எவ்வளவு பணம் செலவழிக்கும் ஆயத்தமாயிருக்கிறோம். ஊழியத்துக்காக என்ன செய்யணுமோ அதை செய்ய நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். என்னால் ஆண்டவர் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய நான் விருப்பமாயிருக்கிறேன். அதனால நம்ம அந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் பார்க்கிறோம். அந்த பீஸ்ட் வந்து பவரை குறிக்கிறது, பவர் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், வார்த்தையின் வல்லமைக்காக. வார்த்தையானது எல்லா இடமும் போகணும், அதுக்காக நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். ஒட்டகத்துக்கு தண்ணீர் பார்க்கிறோம், அந்த ஒட்டகம் தான் நம்மள மேல கொண்டு சொல்லு. ஹல்லேலூயா. எப்படி பாத்தீங்கன்னா இந்த மெசஞ்சர் கிப்ஸோடு வருகிறார், பவரோடு வருகிறார், கல்யாண வஸ்திரத்தோடு வருகிறார். நம்ம இதெல்லாத்தையும் அந்த எலியேசர்ந்து பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒட்டகத்துல வரும் பொழுது சில பெண்களும் அங்கே வருகிறார்கள். சில பெண்களும் இதோ அங்க ரெபேக்காளோடு கூட சில டான்சல்ஸ் வருகிறாங்க. ஆங்கில பைபிள்ல டான்சல்ஸ் போட்டுக்க 61 வாசிக்கலாம்.
அப்பொழுது ரெபேக்காலும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடு கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காலை அழைத்துக் கொண்டு போனான்.
சரி, ரெபேக்கா ரோஸ் டான்சல்ஸ். டான்சல்ஸ் என்றால் இளம் பெண்கள்னு அர்த்தம். அங்க தமிழ் பைபிள்ல வேலைக்காரிகளின் போட்டிருக்கு. வேலைக்காரிகள் அல்ல, டான்சல்ஸ். மேரேஜ் ஆகாத டான்சல்ஸ். And Rebekah arose and her damsels, and they rode upon the camels and followed the man. Eliezer avul pinbatti pogral, camel la pogral, damsels varugiranga. Oru damsel alla, pala damsels varanga. Oru anju peradu varukalam. So Rebekah and the damsel avangalum alaga irupanga. Rebekah romba beautiful girl. Idu adhe pola avunde damsels avul kuda varugira damsels, andha ilam pengalum alagaga irupanga. அங்க சாயங்கால வேளையில் ஈசாக்கு வரும் பொழுது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். லிப்டட் ஹிஸ் ஐஸ் அண்ட் saw the camels coming. ஹல்லேலூயா. அப்பொழுது அதுல இருக்கிறது யார், 5-6 பெண்கள் இருக்கிறாங்க, அதுல மனவாட்டி யார் என்று அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுடைய கேமல் தான் கொண்டு வருது. அவன் தான் கல்யாண வஸ்திரத்தை அனுப்பி இருக்கிறான் எலியேசர் மூலமாக. அந்த கல்யாண வஸ்திரத்துல எம்ப்ராய்டிங் ஒர்க் எல்லாம் இருக்குது. அதனால மற்ற பெண்களுக்கு அந்த கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படல, அவங்க வேற வஸ்திரத்தை அணிஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவன் இந்த ஒரே ஒரு பெண்ணு மட்டும்தான் அவன் கொடுத்த கல்யாண வஸ்திரத்தை அணிஞ்சிருக்கும் பொழுது அப்பொழுது அடையாளத்தை பார்க்கிறான், அதுதான் என்னுடைய மனவாட்டி. ஹல்லேலூயா. எலியேசர் கொண்ட மனவாட்டி அதுதான். ஹல்லேலூயா. He lifted up his eyes and saw and behold the camels were coming. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். இது அவளும் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாள். She also lifted her eyes and saw Isaac coming. இது அவளும் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஈசாக்கு வருகிறான். அவன் சாயங்கால வேளையிலே வருகிறான். இது என்ன சொன்னால் அங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஈசாக்கு ஐடென்டிஃபை பண்ணுகிறான், அந்த ஒட்டகத்துல இருக்கிறது தான், அவதான் கல்யாண வஸ்திரம் தரிச்சிருக்கிறா, அவதான் பிரைட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஈசாக்கு யாரு இயேசு கிறிஸ்து அடையாளம் இருக்கிறார். ஹல்லேலூயா. செவன் சீல் கமிங் ஆன் தி லார்ட். ஹல்லேலூயா. ஈசாக்கு சாயங்கால வேளையில அங்க வயல்வெளிக்கு வருவது. இஸ் கமிங் ஆன் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த மேக சம்பவம். செவன் சீல். ஹல்லேலூயா. செவன் சீல் இஸ் கமிங் ஆன் தி லார்ட். இப்பொழுது நம்முடைய ஈசாக்கு வருகிற அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது நம்ம கல்யாண வஸ்திரம் தரிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. மற்ற டான்சல்ஸ் வந்து அதை தரிக்கல. நல்ல இருக்க எம்ப்ராய்டிங் ஒர்க் அதை வெளிப்படுத்துது. நம்ம வந்து வெளிப்பாடான செய்தியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. மற்றவங்க அதை பெறல. கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசி அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம். அதுக்கு மேல அவங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாம் டான்சல்ஸ். அவங்க மனவாட்டியா மாற முடியாது. சோபனங்கள் இன்னைக்கு மனவாட்டியா மாற முடியாது. அவங்க ஒட்டகத்திலே ஏறல. அவங்க பதான அறாமல இருக்கிறாங்க. ஆனா இங்க புத்தி இல்லாத கன்னிகள் வந்து அடிப்படை உபதேசத்துல இருக்கவங்க பிரைடா இல்ல. நம்ம வசரத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வெட்டிங் கவர்மெண்ட பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன செய்யறால் அந்த கேமல்ஸ் வருகிறது. இது அவன் ஐடென்டிஃபை பண்ணுகிறான். கத்தர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய மகிமையினாலே பூமி பிரகாசமாயிருக்கிறது. வெளிப்படுத்தல் 18:1 ஒன்னாம் வசனம்.
பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று.
பின்பு வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையால் பூமி பிரகாசமாயிற்று. நம்முடைய மணமாளன் இத கமிங் ஆன் தி பிரைட் க்ரூம். ஹல்லேலூயா. இட் இஸ் எ செவன் சீல். ஏழாம் முத்திரை. அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஒன்லி லைட் இன் தி மெசேஜ் ஆஃப் ஹவர் தான். உலகத்து உலகம் பாவ இருள் சூழ்ந்திருக்கிறது. உலகம் வந்து அசுத்தத்தில இருக்கிறது. அநியாயத்தில அக்கிரமத்தில இருக்கிறது. அது வந்து உலகம் இருள் அடைஞ்சி இருக்கும் பொழுது இன்னைக்கு உலகத்துக்கு ஒரே ஒரு வெளிச்சம். த மெசேஜ் ஆஃப் அவர் த செவன் சீல். இட் இஸ் கமிங் ஆஃப் தி லார்ட். த தட் புல் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. எப்படி பாத்தீங்களா? இதான் ஒன்லி லைட். நம்ம அந்த வெளிச்சத்துல இன்னைக்கு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பூமிக்கு இன்னைக்கு ஒரே லைட் அதுதான். இந்த லைட் ஆனது எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் உலகம் இருள் சூழ்ந்திருக்கும். உலகம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில போய்விடும். நம்ம இன்னைக்கு அந்த வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் கிளவுட்ல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன சொன்னால் மிஸ்ட்ரியே வந்து 22 இருந்து 25 வரைக்கும் தான் அந்த மிஸ்ட்ரியே அங்க இருக்கிறது. பைபிள்ல அங்க வந்து 22:22 25 ரகசியம் இருக்கிறது. அந்த மிஸ்ட்ரி என்னன்னு பாருங்க. 22 அந்த ஈசாக்க வந்து பலி செலுத்தும்படியாக அங்க ஆபிரகாம் கொண்டு போகிறான். அங்க கட்டைகளெல்லாம் அடுக்கி அவனை கடத்தியாச்சு. ஒரு பக்கத்துல ஃபயரும் அங்க கொளுத்திட்டான். ஃபயரும் அங்க எரியுது. இப்பொழுது பலியை கொல்ல வேண்டும். கத்தியை ஓங்கி ஈசாக்க கொல்லும் பொழுது கொல்ல ஓங்கும் பொழுது கத்துடைய தூதனவர் வந்து ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேலே கையை போடாதே என்று சொல்லிவிட்டார். கை அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு. ஒருவேளை கை மரத்திருக்கலாம். அதுக்கு கீழே இறங்காதபடி கை மரத்து போன மாதிரி ஆயிப்போச்சு. நீ உன்னுடைய நேசகுமாரன் ஏக புதல்வன் என்று பாராமல் அவனை நீ எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை நாங்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அந்த பிராமிஸை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுகிறார். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது திருக்கு கொம்புள்ள ஒரு ஆடு அங்கே இருந்தது. அந்த ஆட்டை வந்து பிடித்து ஈசாக்குக்கு பதிலாக அவன் பலி செலுத்தினான். அந்த ஆடும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இவனும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறான். ரெண்டுமே ஜீசஸ் கிறைஸ்தை குறிக்கிறது. இவன் பலியாக ஒப்பு கொடுத்தது போல கத்ரா இயேசு சிலுவையிலே பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. இட்ஸ் நாட் மை வில் பட் தை வில் பி டன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் வந்து ஈசாக்க போல ஒப்பு கொடுத்தார். ஆனா இயேசு சங்க பலியாக மறித்தார். இவன் பாவனையாக திரும்ப வந்தான். இதை ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி மறித்தது போல இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பதிலாக மெய்யான ஆட்டுக்குட்டியாக இயேசு சங்க மறித்தார். ஹல்லேலூயா. அவ்வளவு உயரத்துல அங்க ஆட்டுக்குட்டி இருக்க முடியாது. அது ஸ்போக்கன் வேர்டு லேம்பா இருக்கிறது. ஸ்போக்கன் வேர்டு ரேம். அது மேல் அது மேல் ஷீப்பா இருக்கிறது. அது வந்து ஆணாக இருக்கிறது. அது வந்து அங்க ஆண்டவர் அவனுக்கு ஸ்போக்கன் வேர்டு இத அங்க அங்க ரேம் அங்க சிருஷ்டித்தார். அந்த ஆட்டு கடாவை அங்கே பலி செலுத்தினான். அதுவும் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்குது, ஈசாக்கும் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கு. பாத்தீங்களா, 22 வந்து 2000 முன்னால நடந்தது. இப்ப 2000 என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் 22 இருந்து 25 இருக்கு. 2000 முன்னால இயேசு கிறிஸ்து கல்வாரியில நமக்காக பலியானார். அவர் 3rd உயிர்த்தெழுந்தார். இங்க ஈசாக்க பாவனையாக உயிர்த்தெழுந்ததா பெற்றுக்கொண்டான் என்று நம்ம வந்து எபிரேயர் 11:17 வாசிக்கிறோம். அவன் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான், அவன் வந்து உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டது. அது ஒரு பேட்டர்னாக இருக்கிறது, அது ஒரு பாவனையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், அவர் 3rd உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அதான் கல்வரி அங்க ரெசரக்ஷன் 22 நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பு என்ன, கல்வாரிக்கு பிறகு 23rd வருகிறது. 23rல சாராள் மரித்து போகிறாள். 23r முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
சாராள் 127 உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்துள்ள எபிரோன் என்னும் கீரியா தர்பாவிலே சாராள் மரித்தால்.
இதோ சாராள் மரித்து போனால். சாராள் எதுக்கு அடையாளமா இருக்கா, மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறார். சாரா டைப்ஸ் த பிரைட். சாராள் மரித்து போகிறாள். சாராளை அடக்கம் பண்ணப்பட்டதை 23rம் முழுசுமா வாசிக்கிறோம். மக்பேலா என்ற குதையிலே 400 அந்த நிலத்தை வாங்கி அங்க சாராளை ஆபிரகாம் அடக்கம் பண்ணுவதுதான் 23rம். அல்ல, 23rம் நடந்துட்டா, நடந்துட்டு அதுதான் சாராள் வந்து 7 மனவாட்டிக்கு அடையாளமாய் இருக்கிறார். 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட உடனே முடிவடைந்து விட்டது. அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் மரித்து போயிருக்கிறாங்க. அவங்க 6rd இருக்கிறாங்க, நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ராப்சருக்காக அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெசரக்ஷனுக்காக வெயிட் பண்ணாங்க. நம்முடைய பரிபூர்ணமானது அவங்களுக்கு ரெசரக்ஷனை கொண்டு வரும். நீங்க பரிபூர்ணம் அடையலன்னா அவங்க ரெசரக்ஷன் அவனுக்கு வராது. அதனால இது மரித்து போன பசுத்தவான்கள், 7 மனவாட்டி. அந்த மனவாட்டி என்ன செஞ்சாள், ஸ்லீப்பிங் அங்க பிரைடா இருக்கிறாள், நித்திரையடைந்த மனவாட்டியா இருக்கிறாள். 23rல அது நடந்து விட்டது. இப்பொழுது 24rல அந்த ரெபேக்காளை மேரேஜ் கொண்டு வரும் பொழுது ரெபேக்காள் எதுக்கு அடையாளமா இருக்கிறா, லிவிங் பிரைடு அடையாளமா இருக்கிறாள். 7 ஸ்லீப்பிங் பிரைடு அடையாளமா இருக்கிறார்கள். அது சாராவுக்கு அடையாளமா இருக்கிறது. சாராவும் மனவாட்டி தான், ரெபேக்காளும் மனவாட்டி தான், ரூத்தும் மனவாட்டி தான், ராகேலும் மனவாட்டி தான். எல்லா மனவாட்டியும் உங்களை தான் குறிக்குது. இந்த கடைசி கால மனவாட்டி தான் குறிக்குது. பைபிள் அவிதமா எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சாபரத்து மக்கள் பாரம்பரியமாக ஆராய்ச்சி செய்கிறார்கள். தாங்கள் சொல்லுகிறது என்னது, சாதிக்கிறது என்னன்னு தெரியாம ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறார்கள். நீங்க சொல்றது என்னது, நீங்க செய்யறது என்ன, தெளிவா அறிஞ்சிருக்கிறீங்க. அப்படி நீங்க அறியலன்னா நீங்க புத்தி இல்லாத கன்னிகளா இருந்து கைவிடப்படுவீங்க. உங்களுக்கு அந்த நாலேஜ் வேணும். அதனால அருமையாவே நம்ம ஸ்லீப்பிங் பிரைடு கிடையாது. சாரா வந்து அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாள், அவள் அதுக்கு டைப்பா இருக்கிறாள். நம்ம வந்து ரெபேக்கா, லிவிங் பிரைட், ஜீவிக்கிற மனவாட்டி. அல்லேலூயா. அதனால கர்த்தர் அதுக்கு பிறகு சாராள் மரிச்ச பிறகுதான் அங்க ஈசாக்கு அங்க மனவாட்டியை தெரிந்து கொள்றான். ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறான், தெரிந்து கொள்ளுகிறான். அதே போல இன்னைக்கு நீங்க லிவிங் பிரைடா இருக்கிறீங்க. மெசபத்தேமியா பாபிலோனை விட்டு வெளியே வந்திருக்கிறீங்க. எலியேசருடைய கமிஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எலியேசரை ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறோம். ஒட்டகத்தின் மேல நம்ம பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறோம். நம்ம ரெயின்மென்ட் வெட்டிங் கார்மெண்ட் பெற்றிருக்கிறோம். நம்ம ஜுவல்ஸ் பெற்றிருக்கிறோம். நமக்கு இந்த கேமல், இந்த பீஸ்ட் பவர் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பவர் ஆஃப் ஹோலி கோஸ்ட்ல நம்ம இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம ரேச்சரை நோக்கி போய் கொண்டிருக்கோம், மனவாளனை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு அக்யூரட்டா இருக்கிறது. 25 வரும் பொழுது அவளுக்கு வந்து மேரேஜ் ஆகும் பொழுது அவனுக்கு 40. அந்த காலத்துலலாம் ரொம்ப ஒரு ஆளும் உயிரோடு இருப்பாங்க. அவங்களுக்கு 100 பலம் இருக்கும், அவங்களுக்கு 75 பலம் இருக்கும். இப்பொழுது ஆண்களுக்கு வந்து 40 மேல பலம் இருக்காது. 40 மேல மேரேஜ் பண்ணா குழந்தை பெற முடியாது. அந்த காலத்துல இருக்கவனுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம். அதனால என்ன செய்யறா, அவனுக்கு வந்து மேரேஜ், அவனுக்கு இப்பொழுது மேரேஜ் ஆகியிருக்கிறது. அவள் வந்து எலியேசர் அழைக்கும் பொழுது அவள் வெர்ஜினாக இருந்தாள். அவள் ஒரு கன்னிகையாக இருந்தாள். அவள் ஒரு டான்சலாக இருந்தாள், வெர்ஜின். அப்பொழுது இப்பொழுது மேரேஜ் ஆன பொழுது மேரீடு உமனாக மாறிவிட்டாள். ஹெட் அண்ட் பாடி யுனைடெட் ஆகிவிட்டது. மேரேஜ் யூனியன்ல வந்திருக்கிறாள், இன்விசிபிள் யூனியன்ல வந்திருக்கிறாள். நம்ம எத்தனை பேர் இன்விசிபிள் யூனியன்ல இருக்கோம், தேவனோடு காணக்கூடாத இணைப்பிலே இருக்கிறோம். இட்ஸ் எ யுனைட்டிங் டைம். இப்பொழுது நம்ம ஒன்று சேர வேண்டிய நேரம். நம்முடைய வேர்டோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவனுக்கு வந்து 20 வாசிக்கலாம், 25:20.
ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதா இருந்தான். இவள் பதானாராம் என்னும் சீரியா தேசத்தனாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள்.
20 வாசிக்கலாம்.
மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள்.
சரி பாருங்க, அவள் முதல்ல வெர்ஜின் ஆயிருந்தாள். எலியேசர் அழைக்கும் பொழுது வெர்ஜின். அதன் பின்பு அவள் மேரேஜ் யூனியன்ல வரும்பொழுது வைஃபா மாறி இருக்கிறாள். நம்ம வந்து ஆட்டுக்குட்டியாண்டிய மனைவி, தன்னை ஆயுத மனைவி என்று நம்ம அழைக்கப்படுகிற ஸ்தானத்தில் வந்துட்டோம். நம்ம இணைக்கப்பட்டாய் விட்டது, வார்த்தையோடு இணைக்கப்பட்டாய் விட்டது. இன்விசிபிள் யூனியன், மேரேஜ் யூனியன்ல இருக்கிறோம். வி கோ டு த வெட்டிங் சப்பர். ஹல்லேலூயா. மேரேஜ் இஸ் டேக்கிங் பிளேஸ் நவ். இப்பொழுது மேரேஜ் நடந்து கொண்டிருக்கிறது. வி கோ டு த வெட்டிங் சப்பர் இன் ராப்சர். ஏதோ ரேப்சர்ல நம்ம வெட்டிங் சப்பருக்கு போகிறோம். இப்பொழுது வி ஆர் மேரீடு உமன். ஆனால் வந்து மதரா மாறல, பிரெக்னன்ட் ஒய்ஃபாக மாறலை. அதாவது அவன் விவாகம் பண்ணி 20 அவனுக்கு வந்து குழந்தை இல்லை. ஆப்ராமுக்கு 25, அவனுடைய மகன் ஈசாக்குக்கு 20. மேரேஜ் ஆகி 20 குழந்தை இல்லை. அதனால கத்தரை நோக்கி ஜபிக்கும் பொழுது இதோ கத்தர் என்ன, கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். 21 மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். செய்ய வேண்டிய காரியம் என்னது? ஜபம் பண்ணுவது. கத்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். கத்தர் ஈசாக்குடைய ஜபத்தை கேட்டார். யாரு? புருஷனுடைய ஜபம். மனைவிக்காக ஜபிக்கிறான். ஆண்டவரே, என் மனைவிக்கு நீர் குழந்தையை கொடுக்க வேண்டும், கற்பம் தரிக்க வேண்டும் என்று அவன் ஜபிக்கிறான். பொதுவாக வந்து என்ன செய்வாங்க, அவங்ககிட்ட தான் மிஸ்டேக் இருக்குது, என்கிட்ட மிஸ்டேக் இல்லைம்பாங்க. பொதுவாக ஆண்கள் வந்து பெண்கள் மேலே பழியை போடுவாங்க. அது உலகத்தில் 99% அப்படி தான், அப்படி இருக்குது இப்படி இருக்கும்பாங்க. நீ ஜோம் பண்ணு, பைபிளில் போட்டுக்கு அவங்க ஈசாக்கு ஜோம் பண்ணா. நீ ஜோம் பண்ணாம மனைவி மேலே பழியை போட்டுக்கிட்டு நீ கரெக்டு கரெக்டுன்னு சொல்லிட்டு போனா அப்போ ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். அந்த பழி போடுறதை விடணும். நீ ஜோம் பண்ணு, உனக்கு குழந்தை வேணா நீ ஜோம் பண்ணு. இங்க ஈசாக்கு ஜோம் பண்ணான். அங்க கத்தர் அவனுடைய ஜபத்தை கேட்டார். நீ அழகா எழுதியிருக்குது. 21
அலடியா இருந்து தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார்.
இதோ கத்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டார். ரெபேக்காள் ஜோம் பண்ணான்னு போடல. அதுக்காக மனைவி ஜபிக்காண்டா பாச சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு தப்பிச்சிட கூடாது. ரெண்டு பேரும் ஜோம் பண்ணணும். இங்க ஸ்பெஷலா ஈசாக்கு ஜோம் பண்றான். ஈசாக்கு ஜோம் பண்ணுகிறான். அவன் வந்து மனைவி மேல பழிய போடல, டாக்டர் ரிப்போர்ட்டை போய் சொல்லிட்டு இருக்கல. டாக்டர் ரிப்போர்ட்டை சொல்லும் வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். நீங்க டாக்டர் ரிப்போர்ட்டை அப்படியே இக்னோர் பண்ணிவிட வேண்டும். நீங்க கத்தரை நோக்கி பார்த்து வேத வசனத்தை பார்க்கணும். ரெபேக்காளுக்கு அங்க அவன் ஈசாக்கு ஜோம் பண்ணுகிறான். கத்தர் அவன் ஜபத்தை கேட்டறினார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவள் பிரெக்னன்ட் ஒய்ஃபா மாறி இருக்கிறாள். ஹல்லேலூயா. எலியேசர் வந்து அங்கே ரெபேக்காளை கூட்டிட்டு போயிட்டான். அதோடு வேலை முடிஞ்சு போச்சு. இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறான், இவளை கத்தர் எப்படி நடத்தினார், இதை எப்படி இந்த ரெபேக்காளை கண்டுபிடிச்சோம், எப்படி கொண்டு வந்தோம், எல்லாத்தையும் ஒப்புவிச்சுட்டு அவன் போயிட்டான். அதே போல் பிரதர் பிரணா 1965 போயிட்டார். அவர் இப்பொழுது 6 இருக்கிறார். அவர் தேவனோடு கூட இருக்கிறார். அங்கே போயிட்டார், அந்த டைமென்ஷனுக்கு போயிட்டார். இப்போ என்ன நடக்குது? இப்பந்தான் அவள் வந்து பிரெக்னன்சி ஆகிறது. ரெபேக்காளுக்கு இப்பொழுதுதான் பிரெக்னன்சி வருகிறது. அவளுடைய கர்ப்பத்திலே 2 இருக்கிறது. அடுத்த வருஷம் வாசிக்கலாம்.
அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள்.
வந்து ஈசாக்கு ஜெபிக்கல, இப்ப ரெபேக்கா ஜெபிக்கிறான். குழந்தை பிறக்கிறதுக்காக ஈசாக்கு ஜெபிக்கிறான். இப்பொழுது அது குழந்தை கன்செப்ஷன் ஆகிறதுக்காக. இப்ப கன்செப்ஷன் ஆயிட்டது, இப்ப டெலிவரியின் வரணும். இதுக்காக வந்து அவ ஜெபிக்கிறார். 2 பிள்ளைகள் அங்க இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிறது. அதனால பிரசவம் ரொம்ப ஹார்டா இருக்கும், ரொம்ப ரிஸ்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகமான பிரசவம் கிடைக்கும்னு சொல்லி ரெபேக்காள் ஜெபிக்கிறார். ரெபேக்காள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன வெளிப்படுத்துகிறார்? அவனுக்கு 175 வயசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சாராள் மறிக்கும் பொழுது 127 வயசு. ஏற்கனவே தாய் மறிச்சு போனா, இப்ப தகப்பன் உயிரோடு இருக்கிறார். இங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது வயசை கணக்கு பண்ணி பாருங்க, 100 வயசுல அங்க ஈசாக்கு பிறக்கிறான். அப்பொழுது சாராளுக்கு 90 வயசு. அதன் பின்பு அவள் கூட 27 வருஷம் உயிரோடு இருந்திருக்கானா, 35 வருஷம் இருந்திருக்கிறான். மேரேஜ் ஆகுறது, இவனுக்கு 40 வயசுல மேரேஜ் ஆகுது, அதுக்குள்ள அவன் மறிச்சு போறான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால மரிச்சிருக்கிறார். ஆபிரகாம் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அவன் 175 வயசுல தான் மரிக்கிறான். 25 அவ்விதமா எழுதியிருக்கு. 175 வயசுல மரிச்சான்னா அவனுக்கு என்ன வயசு? ஈசாக்கு வந்து பிறக்கும் பொழுது 100 வயசு. இப்போ அவனுக்கு எத்தனை வயசு? 60 வயசுல தான் குழந்தை பிறக்குது. 40 வயசுல மேரேஜ், 60 வயசுல குழந்தை பிறக்குன்னா இப்ப 160 வயசு இருக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு 160 வயசு இருக்கும் பொழுது இதோ ரெபேக்காளுக்கு குழந்தை பிறக்குது, ஆபிரகாமுக்கு பேர குழந்தை பிறக்குது. இது வரைக்கும் அவனுக்கு கிராண்ட் சில்ட்ரன் இல்லை. இப்பொழுது கிராண்ட் சில்ட்ரன் ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகள் கிடைக்கிறது, 2 பேர பிள்ளைகள் பிறக்கிறது. இப்ப ரெபேக்காள் வந்து எங்க போய் விசாரிச்சிருப்பான்னா, அங்க ப்ராஃபிட், அங்க வந்து ஆபிரகாம் ஒரு ப்ராஃபிட், ஆபிரகாம்கிட்ட போய் தான் கேட்டிருப்பா, இதே மாதிரி இருக்குது, நீங்க வந்து ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துறாருன்னு கேட்டிருப்பா. அப்பொழுது ஆபிரகாம் தான் அதை சொல்லியிருக்க வேண்டும் என்று கெஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அது பைபிள்ல எழுதல, நம்ம கெஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கார்? உன்னுடைய கற்பத்திலே 2 பிள்ளைகள். ஆபிரகாம் ஒரு ப்ராஃபிட், எல்லாரும் போனாங்க. 5 நிமிஷம் இன்டர்வியூக்காக உலகத்தின் பல பாகத்துல இருந்தவங்க போனாங்க. அதே போல என்ன சொன்னால், ஆபிரகாம்கிட்ட போய் அவளுக்கு ஜெபம் பண்ண கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கற்பத்திலே 2 பிள்ளைகள் இருக்கிறது, மூத்தவன் வந்து இளையவனுக்கு சேவை செய்வான். அல்ல, இளையவன் வந்து மூத்தவனை காட்டிலும் அவன் பவர்ஃபுல்லா இருப்பான். 2 ஜாதிகள் அந்த 23 வாசிக்கலாம்.
அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் 1 ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்து இருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார்.
மூத்தவன் இளையவனை சேவிப்பான். 2 ஜாதிகள் உன் கற்பத்திலிருந்து பிரிகிறது, 2 ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிறது. பாருங்க, எலியேசர் போயிட்டார், போயிட்டார், இப்பொழுது மேரேஜ் ஆகி பிரெக்னன்ட் ஒய்ஃபா மாறிட்டா. இப்பொழுது அவள் மதரா மாறுறா. அவளுடைய கற்பத்தில் பிரெக்னன்ட் ஒய்ஃப், அவளுடைய கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கு. இன்னைக்கு ஒரே செய்தியில் உலகமெங்கில இருக்கிற இந்த ஒரே மெசேஜ் இதான் ரெபேக்காளின் கற்பம். ஒன்னு மாம்சத்துக்குரியவங்க, ஒன்னு ஆவிக்குரியவங்க. ஹலோ, அபராஜ் சொல், 2 ஜாதிகள் உழைக்கிறது, ஒன்னு புத்தி உள்ள கன்னிய, ஒன்னு புத்தி இல்லாத கன்னிய, 2 இந்த மெசேஜில் தான் இருக்கு. நீங்க உங்களை டிடெக்ட் பண்ண வேண்டும். நீங்க வந்து ரைட் ட்வீனா அல்லது ராங் ட்வீனா என்கிறத நீங்க தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். ட்வீனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. 2 பேரும் பொதுவாக ட்வீன்ஸ் வந்து ஒன்று போல தான் இருப்பாங்க. அதே போல இவங்களும் மெசேஜில் இருக்காங்க, அவங்களும் மெசேஜ், இந்த சர்ச்சும் மெசேஜில் இருக்கு, அந்த சர்ச்சும் மெசேஜில் இருக்கு. யார் அது? 2 ஊழியக்காரங்க வார்த்தையை போதிக்கிறாங்க. ஒருத்தர் அனாயின்ட் தேவனால் அழைக்கப்பட்டவர், இன்னொருத்தர் தேவனால் அழைக்கப்படாதவர். எப்படி 2 பேரும் ஒன்று போல தான் இருப்பாங்க? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க எந்த ட்வீனு? நீங்க வந்து ஏசாவா அல்லது யாக்கோபாங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க ரைட் ட்வீனா அல்லது ராங் ட்வீனா என்பதை இப்பொழுது நீங்க டிடெக்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் இருக்கும். அதனால பாருங்க, இப்பொழுது என்ன ஏற்படுகிறது பாருங்க. இந்த ஸ்டேஜ் இப்போ வந்திருக்கு. கல்வாரியிலிருந்து 2000 வருஷம் ஸ்டோரி வந்து ஆதியாம 22-25 இருக்கு. அதனால இப்பொழுது அவளுக்கு பிரசவம் நேரிடுகிறது. பிரசவம் நேரிடும் பொழுது அங்க சொன்னப்பட்ட ப்ராபசி நிறைவேறுகிறது. அங்க பிரசவம் நேரிடும் பொழுது என்ன ஏற்படுகிறது? அந்த இளையவன் வந்து அவனுடைய மூத்தவனுடைய குதிங்கால பிடித்து கொண்டு வெளியே வந்தான். அவிதமாக எழுதியிருக்கிறது. 26 வாசிக்கலாம்.
பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்கால பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான், அவனுக்கு யாக்கோப் என்று பெயரிட்டார்கள். இவர்கள்
சரி போதும், கர்ப்பத்துக்குள்ளே 2 பேரும் ஃபைட் பண்றாங்க, 2 குழந்தைகளும் சண்டை போடுது. அதனால யாரு முன்னால வரணும், யாரு முந்தி பறக்கணும், அப்படின்னு வரும்பொழுது இந்த யாக்கோபு இளையவன் என்ன முந்துனவன தள்ளிக்கிட்டு அவன் வரலான்னு பார்க்கிறான். அதனால கடைசியில என்ன ஏற்படுது என்றால் வர முடியல. ஏசா வரும்பொழுது அவனுடைய குதிங்காலை பிடித்து கொண்டே வந்தான், இரு கெட்டியா பிடிச்சுக்கிட்டான், ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டான், பெரிய வளர அல்ல பிறக்கும் பொழுதே, அந்த ஏசா பிறக்கும் பொழுது தொடர்ந்து இவன் வந்து அவனுடைய குதிங்காலை பிடிச்சு கொண்டு வெளிப்பட்டான்னு பைபிளில் இருக்கு. அதில் ஒரு ஆவிக்குரியவனும் ஒரு மாம்சத்துக்குரியவனும் சந்திக்கும் பொழுது கிளாஷ் ஏற்படும், இந்த மெசேஜிலே கிளாஷ் ஏற்படும். அதான் நம்ம வந்து மோதிர வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பாஸ்டர் திருச்சியிலேருந்து வந்தார், பெரிய பாஸ்டர், அங்கேருந்து ஒரு பெண்ணை எடுத்தனால அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேச வேண்டியதாக வந்துச்சு. காலையில் பெண்ணு பார்க்க போகிறோம், திருச்சிக்கு போயிருக்கிறோம், அவர் காலையிலேருந்து நைட்டு 10 மணிக்கு தான் பஸ்ஸு திருச்சியில் ஏறுறோம். எல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. காலையிலேருந்தே டோக்கன் டோக்கன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நானும் எவ்வளோ பதில் சொல்லி பார்க்குறேன் அடங்குற மாதிரி தெரியல. கடைசியில் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம், அங்கே வந்து டோக்கனுங்கிறார், டோக்கன்னா பண்ணு வேண்டாம் விட்டுருங்க பண்ணு வேண்டாம். அதுக்கு பிறகு வலிக்கு வர்றாரு. அந்த பெண் வீட்டுக்காரங்களும் ஏற்கனவே சமைச்சாச்சு. இதே மாதிரி தொல்லை சகிக்க முடியாது. ஒருத்தர் மாம்சத்துக்குரிய மோதிரம் மோதிரங்கிறான், நம்ம வந்து பரிசுத்தாவி தான் டோக்கன் பண்ணுது, ரெண்டு பேருக்கு கிளாஷியா இருப்போம். ஏசா யாக்கோபு இன்னைக்கும் அந்த ஏசா இருக்கதான் செய்யறான். அதெல்லாம் ஒரு என்ன மோதிரத்தை போட்டுக்கிட்டு அவங்க சச்சமிட்டே போயிருந்தாங்க. இது ஏசாவாங்க நிரூபிக்கப்படுது. அதனால ரெண்டும் ட்வின்ஸா, ரெண்டும் நல்ல விசுவாசி மாதிரி தான் இருக்கும், நல்ல ஊழியக்கார மாதிரி தான் இருக்கும். ஆனா அது ரெண்டும் சேரும் பொழுது கிளாஷ் வரும். ஒரு ஆவிக்குரியவனும் ஒரு மாம்சத்துக்குரியவனும் சேரும் பொழுது அங்க வந்து ஐக்கியப்படும் பொழுது கிளாஷ் ஏற்படும். என்ன டாக்டரின வச்சு கிளாஷ் ஏற்படும். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம அந்த நேரத்தில் இருக்கிறோம். நம்ம இப்பொழுது எங்க இருக்கிறோம்? ஆதியாகமம் 25 இருக்கிறோம். ஆதியாகமம் 22 முடிஞ்சு விட்டது கல்வாரி. இது ஆதியாகமம் 23 சாரா டெத்து, டெத் ஆஃப் சாரா, எலிசபை கால பரிசுத்தவான்கள் மரித்து விட்டார்கள். இந்த செய்தியில் இருக்க 7 முக்கியமான அந்த ஊழியக்காலம் மறித்து விட்டார்கள். இப்பொழுது நம்ம பிரெக்னன்ட் வைஃப்ல இருக்கிறோம். ஒரே கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிறது. இப்போ அவன் குதிங்காவலை பிடிச்சு கொண்டு வெளியே வர, எனக்கு சேசர புத்திரவாகம் வேணும், நான் முதலாவது பிறக்க வேண்டும், நீ பின்னால போ அப்படின்னு போனான். ஆனாலும் ஏசா பறந்து விட்டான். இது அவன் அதை பிற்காலத்தில் அவன் இழந்து போய்விட்டான் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்கிறோம். ஒரே கற்பத்தில் எல்லா எழுப்புதலும் இரட்டைகளை பிறப்பிக்கிறது. கார்னல் மேன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மேன். ஒருத்தனுக்கு எலெக்ஷன் இருக்கிறது, இன்னொருத்தனுக்கு எலெக்ஷன் இல்லை. ரோமர்களின் நிருபம் 9:11-12 வாசிக்கலாம்.
பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை
தீவினை, அதுக்கு முந்தின வசனத்திலிருந்தே வாசிக்கலாம்.
இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள்
கர்ப்பவதி, ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது ஒன்று செய்யாதிருக்கையில் வாசிக்கலாம்.
தேவனுடைய தெரிந்து கொள்தல் படி இருக்கிறவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும் படிக்கு.
தேவனுடைய தெரிந்து கொள்ளும்படி இருக்கிறவருடைய தீர்மானம் கிரியினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும் படிக்கு.
மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்து,
யாக்கோபை சிநேகித்து ஏசா, ஆண்டவர் யாக்கோபை முன்குறிச்சிருக்கிறார். அது அவனுடைய கிரியினால் அல்ல, அழைக்கிறவராலே நிலைநிற்கிறது. அதனால இந்த மெசேஜில் ஒன்று தேவனால் அழைக்கப்பட்டவங்க, இன்னொன்று தேவனால் அழைக்கப்படாதவர்கள். சும்மா மெசேஜ் நீ கூட்டத்தோடு சேர்ந்து வந்து கிடது, அவங்களால ஆவிக்கிரிப்பரமாக மாற முடியாது. கடைசி வரைக்கும் அவங்களால வர முடியாது, பாதியில் ஓடிடுவாங்க. அவங்களால வார்த்தையில் நிலச்சி நிற்க முடியாது. அதனால ஒரே கற்பத்தில் 2 பிள்ளைகள் மோதி கொண்டிருக்கிறது, கிளாஷ் வருகிறது. அந்த கிளாஷ் வரும்பொழுது அவங்க பிரிஞ்சிருவாங்க. கிளாஷ் வராத வரைக்கும் வரலாம், கிளாஷ் வரும்பொழுது அவங்க பிரிஞ்சிருவாங்க. சேசர புத்திர பாகத்தை விட்டு கிளாஷ் அங்கே வரும்பொழுது அங்கே ஏசா, அங்கே யாக்கோபு அவனை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதே போல ஒரு மாம்சத்துக்குரிய சபையில் இருக்கும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு அங்கே வார்த்தையை வந்து திருப்தி அளிக்காது. அந்த வார்த்தையை அந்த ஆத்மா என்ன செய்யும்? அங்கே விட்டு வெளியே வந்து சரியான இடத்துக்கு வந்துடும். இது முன்குறிக்கப்படாது. ஏசாவா இருக்குமென்னா நல்ல சபையிலிருந்து அங்கே இந்த அடிப்படை உபதேசத்தில் இருக்க சர்ச்சுக்கு போயிடும். இதுதான் நடக்கும், இப்படியும் நடக்கும் அப்படியும் நடக்கும். அது யாக்கோபா இருந்தா சரியான இடத்துக்கு வரும், அல்லது அது வந்து அது இருக்கிற நல்ல சபையில நிலைச்சிருக்கும், அது ஏசாவா இருந்தா என்ன செய்யும், போயிரும். அது மற்றொரு சபையில அங்க யாக்கோபு இருந்தா அது ஆவிக்குரிய சபைக்கு வந்துடும். ஏன்னா அங்க கிளாஷ் ஏற்படும், அங்க வார்த்தையை சொல்லாதனால அங்க கிளாஷ் ஏற்படும். இவ்விதமாகத்தான் அங்க இப்பொழுது அந்த நேரத்துல நம்ம இன்னைக்கு ஜீவித்துக்கும். புத்தி உள்ள கனிகளும் புத்தி இல்லாத கனிகளும் ஒரே கற்பத்தில ஒரே மெசேஜில் அந்த என்ன சொன்னா அந்த கற்பத்தில் இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்ல விதமான காலத்தில் இருக்கும் பொழுது இதோ அவளுக்கு பிரசவம் ஏற்பட்டது, அங்க விதமாக நடந்தது, குதிங்காலை பிடித்து கொண்டு அவன் வெளியே வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. குதிங்காலை பிடித்து கொண்டான், அப்பொழுதே கிளாஷ் ஏற்பட்டது. கற்பத்திலே கிளாஷ் ஏற்படுகிறது, இப்பொழுதும் அந்த கிளாஷ் ஆனது நீடிச்சு கொண்டிருக்கிறது. ஏசா வந்து பிறக்கிறான், இப்பொழுது அவன் வேட்டையாடி கொண்டு வருகிறான். ஃபீல்டுனா உலகம், நீ வந்து வேட்டையாடி கொண்டு வான்னு சொல்லும் பொழுது அவன் வேட்டையாடி போகிறான். ஹன்டர் அவன் மிருகங்களை துரத்திக்கிட்டே போவான், ஒரு மான் போச்சுன்னா அந்த மானை துரத்திக்கிட்டே போவான், பிறகு அன்பு அம்பை வச்சு அடித்து அதை கொண்டு வருவான். ஒரு மயல் ஓடிச்சுன்னா மயலை துரத்திக்கிட்டே போவான். இந்த மிருகங்களை சேசிங் த அனிமல்ஸ் காட்டுக்குள்ளே துரத்திக்கிட்டே போகிறது, அதான் ஏசா. அதே போல் இந்த மாம்சத்துக்குரியவர்கள் பணம் பணம் பணம்னு ஓடுவாங்க, அல்லது படிப்பு படிப்புன்னு ஓடுவாங்க, அல்லது உலகம் உலகம்னு ஏதாவது காரியத்தில் அவங்க அதை சேஸ் பண்ணிக்கிட்டே அதை பிடிப்பதுக்காக சேஸ் பண்ணுவாங்க, வேட்டையாடுவது. ஆனா இவன் வீட்டில் இருக்கிறான், எங்க அவனை காணலையே, யாக்கோபை எங்க காணல அப்படின்னு அயாசாட்ட கேட்டா எனக்கு தெரியாதும்பாங்க. வேற கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வரும் பொழுது அவங்க அப்பா வந்து அவனை தேடுறாரு, தேடும் பொழுது எங்க போயிட்டு வந்தா, இதோ தாத்தாட்ட போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். தாத்தா எத்தனை வருஷம் உயிரோடு இருக்காரு, 15 வருஷம் உயிரோடு இருக்கிறார். இந்த ரெண்டு பிள்ளைகள் பேர பிள்ளைகளை 15 வருஷம் அவர் பார்க்கிறார். 160 வயசு இருக்கும் பொழுது குழந்த பிறக்குது, அவர் 175 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தா எத்தனை வருஷம் பார்க்கிறார். பேர குழந்தைகளை 15 வயசு வரும் வரைக்கும் அவர் பார்க்கிறார். எப்படி இது பைபிள்ல எழுதியிருக்கிறது? எபிரேயர் 11:9 வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான்.
இது ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவன் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏசா பேரங்கள் இருக்கா? இல்ல. ஆனா யாக்கோபு பேரன், அப்பாவும் இருக்கிறாரு பேரனும் இருக்கிறான், ரெண்டு பேரன் பேரு போடல, யாக்கோபு தான் போட்டிருக்கு. எங்க போயிட்டு வந்தா, தாத்தாட்ட போயிட்டு வந்தேன். தாத்தா என்ன சொல்ல, தாத்தாட்ட கேட்கிறாரு ஆண்டவர் உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தினார். அப்பொழுது வந்து அவர் சொல்லுகிறார், இதே போல மெல்கிசிதேக்கா வந்தார், நான் வந்து ராஜாக்களை முறியடித்து வந்து வரும்பொழுது எனக்கு அப்பவும் திராட்சரசம் கொடுத்தார். அந்த மெல்கிசிதேக்கு கத்தர் எனக்கு ஒரு ஆசாரியனாக வந்து தரிசனமானார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்யார், மனுஷகுமாரனாக வந்தார், எங்களுடைய வீட்டு நம்ம வீட்டுக்கே வந்தார், நம்ம கூடாரத்துக்கே வந்தார். அவர் வந்து சாப்பிட்டாரு, எங்க நம்ம சாப்பிட்டாரு. விமாலி ஒன்று குழந்தை பிறக்குன்னு சொன்ன பாட்டி வந்து ரொம்ப சிரிச்சாங்க, இதயத்துக்குள்ளே நகைத்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, அதனால தான் உங்க அப்பா பிறந்தாரு. இப்படி எல்லாத்தையுமே கேட்கிறான். அடிக்கடி ஆபிரகாம்கிட்ட போயிட்டு இவன் வந்து தேவனை பற்றியதான காரியங்களை கேட்கிறான். ஆனா அவன் வேட்டையாடுறான், சேசிங் ஆஃப்டர் த வேர்ல்ட்லி திங்ஸ், உலக காரியங்களை அவன் துரத்திக்கிட்டே போறான். பணம் பணம் பணம்னு ஆசைப்பட்டு ராத்திரி பகலா ஓடுவாங்க சாடுவாங்க. கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அல்லேலூயா. பிரயாசப்பட வேண்டியதுதான், ஆண்டவரே ஒதுக்கி வச்சுட்டு ஓடுவாங்க. பணம் கிடைக்குது கிடைக்குது கிடைக்குது, பணம் கண்ண பணத்தை பார்த்தா பணமும் வாய பழக்கமா. அதே போல சிலருக்கு பண ஆசை இருந்ததுனால தான் பணமே கிடைக்கிறது இல்லை. நீங்க கத்தரை தேடுனா அது பின்னால வரும். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், வார்த்தையை நேசித்தா நல்ல புத்தியோடு இருந்தா நமக்கு எல்லாமே வரும் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட், ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங்க கொண்டு வரும். அல்ல யாக்கோபு போய் அப்ப அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் கேட்கிறான். ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், அவனுடைய ஃபெய்த் என்ன, கத்தர் அவனுக்கு எப்படி வெளிப்படுத்தினார் எல்லாம் கேட்கும் பொழுது ஆபிரகாம் நினைக்கிறான், கண்டினியூட்டி வந்து இந்த ஈசாக்கு யாக்கோபு மூலமா தான் வருது. அவன் முதலாவது பிறந்தாலும் இவன் காலை பிடிச்சுக்கிட்டு வந்தான், இவன் தான் சுதந்திரவாளி. இவன் அதுக்கு பாத்திரமானா பிறக்காட்டாலும் இவனுக்கு தான் இந்த கண்டினியூட்டி இருக்குது. என்ன கண்டினியூட்டினா, அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஏசாவின் தேவன் அல்ல, அவர் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற அந்த கண்டினியூட்டி இவன்தான் இருக்குது. அவன்கிட்ட இல்ல, அவனுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. சேசிங் ஆஃப்டர் த அனிமல்ஸ், மிருகங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான், அதை வேட்டையாடி பிடிக்க வேண்டும் என்று போய் கொண்டிருக்கிறான். ஆனா இவனோ கூடாரவாசியா இருக்கிறான். அவனுடைய ஆபிரகாம்கிட்ட போய் இவனுக்கு தான் அந்த கண்டினியூட்டி இருக்கிறது. அந்த ஆசீர்வாதமானது அது ஆபிரகாமினுடைய சரசுல இருந்து அது ஈசாக்கு போக வேண்டும், ஈசாக்குல இருந்து அது யாக்கோபுக்கு போக வேண்டும், ஏசாவுக்கு அது போகாது. பாருங்க, நீங்க கவனிக்கும் பொழுது இந்த ரெண்டு பிள்ளைகளை நீங்க கவனிக்கும் பொழுது அந்த ஈசாக்கு வந்து ஒரு டிசையர் இருந்தது. என்ன டிசையர்னா, சேசர் புத்த பாகத்தை பெற வேண்டும். ஆனால் ஏசாவுக்கு அந்த டிசையர் இல்லை. ஒருவேளை போஜனத்துக்காக அவன் தன்னுடைய சேசர புத்த பாகத்தை விற்று போட்ட அந்த ஏசாவை போல ஒருத்தரும் இருக்காதங்கன்னு சொல்லி இருக்கு. எபிரேயர் 12:16-17 வாசிக்கலாம்.
ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர் கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா
இரு. ஒருவேளை போஜனத்துக்காக வார்த்தையை விட்டு எப்படி போக முடியும்? கல்வரி டேபர்நகல்ல வார்த்தை இருக்கு, வார்த்தையை விட்டு எப்படி போக முடியும்? ஒருவேளை போஜனத்துக்காக நீ உலக காரியத்துக்காக, நீ ஒரு மேரேஜுக்காக, நீ என்ன சொன்னால் நீ உலக காரியத்துக்காக எப்படி வார்த்தையை விட்டு போக முடியும்? ஆண்டவரே, நாங்கள் யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு அப்படின்னு பேதுரு சொன்னானே, அதே மாதிரி எப்படி போக முடியுது? அது ஏசா ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேசரப்பத்த பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல ஒருவன் இறக்க வேண்டாம். பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை கண்டடையாமல் போனான். பிறகு அவன் ஆசைப்பட்டான், அழுதான், கிடைக்கல. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பெற்றிருக்கோம் ஏசாவை போல நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் திருப்தி அடைவார்கள். அந்த டிசையர் அவனுக்கு இருந்தது. அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், சேசர புத்த பாகத்தை பெற வேண்டும், நான் வந்து அந்த கண்டினியூட்டியில வர வேண்டும், ஆபிரகாம் ஈசாக்கு அதுக்கு பிறகு நான் அங்க வர வேண்டும் என்று அவனுக்கு அந்த மாஞ்சு இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு நியூ நேம் கொடுத்தார், யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஏஞ்சல்ஸ் அவனோடு கூட வந்தாங்க, வந்தார்கள். ஏஞ்சல்ஸ் அவன் சந்தித்தான், நியூ நேம் ஏஞ்சல்ஸ் வந்தது. ஆனா ஏசாவுக்கு வந்துச்சா? அவன் பெயர் மாற்றப்பட்டுச்சா? ஏஞ்சல்ஸ் அவனை சந்தித்தார்களா? இல்ல. ஆனா ஏஞ்சல் வருகிறாங்க 32 ஆதியா 32 கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வருகிறார். யாக்கோபு கர்த்தருடைய தூதனானவர் கூட அவன் போராடுகிறான். 28 லேடர் அவனுக்கு வருகிறது. நீ இந்த லேடர்ல இருந்து நீ அங்க பல்லவத்துக்கு போலாம். அந்த லேடர் அங்க அவனுக்கு தரிசன சொப்பன காண்கிறார். ஆண்டவர் யாக்கோபை வந்து ரொம்ப அற்புதமா நடத்துறார். அவனுடைய ஆடுகள் பெருகிறது, அவனுடைய ஆடுகள் பலமுள்ளதாகவும் அது அதிகமாக பெரிய லாபானின் ஆடுகள் வந்து பலவீனமானாக மாறினது. கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார், ரெண்டு சேனைகளை உடையவனாக மாறினான். விசிபிள் காங்கிரிகேஷன் அண்ட் இன்விசிபிள் காங்கிரிகேஷன் அவனுக்கு இருக்கிறது. ரெண்டு சேனை தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அவரை சந்தித்தார், பெயர் மாற்றப்பட்டு அவன் வந்து இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டான். தேவ பிரபு, பிரின்ஸ் வித் காட். அவன் ஒரு ஓவர் கம்மர், அவன் ஜெயங்குளிரவனாக மாறினான். ஆனால் ஏசாவுக்கு அந்த எந்த விதமான சிலாக்கியமும் கிடைக்கல. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம இங்க காணும். ரெண்டு ரெட்டையர்களுக்கு அந்த மெசேஜில் ஒருத்தர் ஆசீர்வாதத்தை பெறாங்க, ஒருத்தர் வந்து மந்தமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு உலகம் 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 உலகம்னு ஓடுவாங்க. நம்ம வார்த்தை வார்த்தைன்னு வருவோம், வெளிப்பாடு வெளிப்பாடுன்னு வருவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ட்வின்ஸ் இருக்கிறாங்க. இப்பொழுது நீங்க அந்த ட்வின்ஸ்ல வந்து யாருன்னு நீங்க உங்களை கண்டுபிடிக்கணும். அது பாஸ்டர் அல்ல, பாஸ்டர் வந்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்க லைஃபை நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணணும். என் லைஃப நான் ஆராய்ச்சி பண்றேன், நான் ஏசாவா யாக்கோபா? மெசேஜில் வந்து அந்த நான் ரைட் பர்சனா அல்லது நான் ராங் பர்சனா? ஒவ்வொருத்தரும் நீங்க எக்ஸாமின் பண்ணி பாருங்க, உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்களுடைய லைஃபே உங்களை டெஸ்டிஃபை பண்ணும், உங்களுடைய இருதயமே உங்களுக்கு சொல்லும். ஹல்லேலூயா. யூ ஆர் த ரைட் பர்சன் இன் த ட்வின். ட்வின்ல நீங்க கரெக்டா இருக்கிறீங்க. He wanted to know where he came from. Naan enge irundhu vandhen endru Jacob anga virumbugiran. Before the foundation of the world, நான் எங்க இருந்து வந்தேன், என்னுடைய ஸ்தானம் என்ன, நான் ஒரு முற்பீதா பேட்ரியாச். ஏசு அந்த முற்பீதா கிடையாது. நான் என்னுடைய ஸ்தானம் என்ன, மை பொசிஷன் என்ன, என்னுடைய பர்பஸ் என்ன, நான் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பிறப்பிக்க வேண்டும், நான் அவன் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அடாப்ஷன் தேவை, எனக்கு சேசர புத்திர பாகம் தேவை. அவனுக்கு பெரிய சர்ச்சு வேணும், அங்க கார்லாம் கொண்டு நிறுத்துறதுக்கு பார்க்கிங் எல்லாம் வேணும், இந்த சர்ச்சில் பார்க்கிங் எல்லாம் வேணும். அப்படியே கொண்டு காரை நிறுத்திட்டு ஜாலியா வந்து அப்படியே சேர்ல உட்காந்துட்டு அப்படியே துணி வந்து புது துணி போட்டா எதுவும் கசங்காது, நீங்க கீழே உட்கார்ந்தா கசங்கும். அவங்க கசங்காம போயிட்டு அப்படியே நீட்டா போயிட்டு நீட்டா கார்ல ஏறிக்கிட்டு நம்ம வீட்டை பார்த்து வந்துடணும் அப்படின்னு ஏசா நினைக்கிறான். ஆனா ஜேக்கப் வந்து என்ன சொன்னால், ஏஞ்சல்ஸ் அவனை சந்திக்கிறான், அவனுக்கு தேட்ஃபுல் மினிஸ்ட்ரி வருகிறது, அவன் கூடாரவாசியாக இருக்கிறான். இப்பொழுது கூழ் காய்த்து கொண்டிருக்கிறான், நீ அந்த கூழலை கொஞ்சம் கொடுன்னு சொல்லும் பொழுது கூழ வச்சுக்க, சாப்பாடு வச்சுக்க, எனக்கு சாஸ்திர புத்த பார்த்து கொடு. ஹல்லேலூயா. யூ டேக் த ஃபுட், கிவ் மீ த பேட்ச் ரைட். ஹல்லேலூயா. சாப்பாடை கொடுத்து ஒருவேளை போஜனத்தை கொடுத்து அவன் சாஸ்திர புத்த பார்த்து வாங்கிட்டான். திருப்பி ஒரு நாளும் கிளைம் பண்ண முடியாது, எழுதி கொடுத்த பிறகு கிளைம் பண்ண முடியாது. பாருங்க, ஒரு மார்சல் ஆஃப் மீட். இன்றைக்கும் அவிதமான ஏசாவை போல கிறிஸ்தவர்கள் அந்த ஒருவேளை போஜனத்துக்காக அந்த மார்சல் ஆஃப் மீட்டுக்காக தான் அவங்க இன்னைக்கு உலகத்துல வாழுகிறாங்க. ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் உலகத்துல வாழுகிறாங்க, ஆண்டவருக்காக அவருடைய வார்த்தைக்காக ஜீவிப்பதில்லை. நம்ம இன்னைக்கு செவன் சீல் விஷன் நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு சன்னத் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம டைட்டில் டீட உடையவர்களா இருக்கும். ஆமே. இப்பொழுது டைட்டில் டீடு யாக்கோபுக்கு வந்து விட்டது. ஆபிரகாம் ஈசாக்கு யாசு அந்த லேண்டு, லேண்ட் ஆஃப் கேனன், அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு ஏசா கிடையாது. அந்த லேண்ட் ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னார், அந்த டைட்டில் டீடு அவனுக்கு கிடைச்சி விட்டது. என்னைக்கு சேசர புத்திர பாகம் கிடைச்சதோ அன்னைக்கு டைட்டில் டீடு கிடைச்சது. இன்னைக்கு கத்தர் இறங்கி வந்திருக்காரு, நமக்கு டைட்டில் டீடு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன டைட்டில் டீடு? நமக்கு ஏடேனை ரெஸ்டோர் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதான் ஏவாள் இழந்து போன அந்த ஏடேனை, ஏடேனுக்குள்ள நீங்க போவீங்க. இந்த உலகத்தை ஆண்டவர் ஏடேனாக மாற்றி இதை ஏடேனே நமக்கு தரும்படியாக இந்த டைட்டில் டீடு, இந்த செவன் சீல் விஷன் நமக்கு வந்திருக்கிறது, இந்த தேட்ஃபுல் மினிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கிறது, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. நம்ம அதை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா ஏசா அதெல்லாம் என்ன ஆவிக்குரிய காரியங்க. இங்க வந்து ஒரு ஆத்மா வந்து அது வார்த்தையை விட்டு விலகுதுன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் வந்து வார்த்தை அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் ஆனா எப்படி போக முடியும்? நம்ம இந்த வார்த்தையை நேசிக்கிறோம், எத்தனை பேர் நேசிக்கிறோம்? நம்ம யாக்கோபை போல வார்த்தையை நேசிக்கிறோம். இப்பொழுது அந்த ட்வின்ஸ் ஒரே கற்பத்தில் இருக்கிறாங்க. ஆதியாகமம் 22-25 வரைக்கும் 2000 வருஷ சரித்திரம் அது. 2000 வருஷ சரித்திரமானது இப்பொழுது என்ன என்றால் முடிவுக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது ராப்சரை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ராப்சர் வரும் பொழுது எல்லாத்துக்கும் முடிவு ஏற்படும். நம்முடைய எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் முடிவு ராப்சர் தான். உங்களுக்கு என்னென்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கோ, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ, வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் நீங்கள் வெறுப்பாக இருக்கிறீங்களோ, அந்த வெறுப்புக்கு எல்லாமே ஏன் இந்த உலகத்தில் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இப்படின்னு சிலருக்கு அதிக வெறுப்பாக இருக்கும். எல்லா வெறுப்புக்கும் முடிவு வந்து ரேப்சர் தான். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக சில பிள்ளைகள் வெறுப்பாக இருக்கும், சிலர் வேலை ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு வெறுப்பாக இருப்பாங்க, வேலை செய்கிறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். வேலை செய்யாமலே நம்ம நல்லா சொகுசாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் அப்படியாப்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ காரியங்கள்லாம் உலகத்தில் இருக்கிறது. ரொம்ப வெக்ஸ் ஆக வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. சில காரியங்களை பார்த்து நமக்கு வெக்ஸ் ஆக வேண்டியது வரும். குடும்பத்தில் சிலருக்கு போராட்டம் இருக்கலாம், ரசிக்கப்படாத பிள்ளைகளோடு போராட்டம் இருக்கலாம், ரசிக்கப்படாத கணவனோடு போராட்டம் இருக்கலாம், இன்னும் நமக்கு வேலை ஸ்தலங்களில் போராட்டம் இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே முடிவு ராப்சர். ஹல்லேலூயா. யாக்கோபு அதை நேசித்தான், யாக்கோபு அதை பெற்றுக் கொண்டான். கர்த்தர் நமக்கும் உதவி செய்வாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பைபிள்ல ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறார். நம்ம காலத்தை அது பாயிண்ட் அவுட் பண்ணுகிறது. அந்த காலம் இப்பொழுது வந்திருக்கிறது, முடிவு நேரத்தில் வந்திருக்கிறோம். கேஷ்லெஸ் சொசைட்டி வரப்போகிறது, முழுசுமா உலகத்துல வரக்கும்னதாக கத்த நம்ம எடுத்துக்கொள்வார். இப்ப பாதிக்கு மேல வந்துச்சு. பைபிள்ல சொல்லப்பட்டது ப்ராபசி, ப்ராபட் சொன்ன மாதிரி நடக்கிறது. இப்பொழுது ஒரே கற்பத்தில் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள். எவ்ரி ரிவைவல் ப்ரொடியூசஸ் ட்வின்ஸ். அதில் இப்பொழுது கவனிக்க வேண்டிய காரியம், நீங்கள் இப்பொழுது நிச்சயித்துக் கொள்ள வேண்டிய காரியம், ஏசாபா யாக்கோபா ட்வின்ஸில் நல்ல ட்வின்ஸா கெட்ட ட்வின்ஸா, அதை நீங்கள் இப்பொழுது நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் நல்ல ட்வின்ஸாக இருந்தால் உங்களுக்கு முன்னால் இருக்கிற சுதந்திரம், அந்த ப்ராமிஸ் லேண்டு உங்களுக்கு சொந்தம். நீங்கள் ஏசாவாக இருந்தால் உங்களுக்கு அதில் ஒரு பிச்சு கூட கிடைக்காது. நமக்கு உண்மையாக வந்து அந்த சுதந்திரம் இருக்கிறது. நம்ம ரைட் பர்சனா இருந்தா அதை பெற முடியும். ஆண்டவரே என்னை ஆவிக்குரியவனாக மாற்றும். நான் அந்த யாக்கோபு கிருபைக்கு அடையாளமா இருக்கிறான். ஆண்டவரே அந்த கிரேஸ் எனக்கு தார், அந்த ராச்சரிங் கிரேஸ் எனக்கு தார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் வெளிப்படுநாள் அழித்திடும் கிருபை, கர்த்தர் வெளிப்படுநாள் அழித்திடும் கிருபை, காத்திருந்தேன்டவே இயேசுவே உம்மை சந்திக்கவே, அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே, இரக்கமாய் இறக்கமாய் தந்திருபை பரிதாலோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை இன்னும் தேவை. எங்களை நேசிக்கிற பலகோபிதாவே, நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தையை தியானிச்சோம். எல்லா எழுப்புதலும் இரட்டையர்களை பிறப்பிக்கிறது. இந்த கடைசி காலத்தில் பிரைட் ரிவைவல் வந்திருக்கிறது உலகத்தில். இன்றைக்கு அது அதுதான் ஒன்லி ரிவைவல். ஆனால் அந்த எழுப்புதலிலும் இரட்டையர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் மாம்சத்துக்குரியவன், ஒருவன் ஆவிக்குரியவன். ஒருவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான், ஒருவன் எல்லாத்தையும் இழந்து போனான். நாங்கள் ஏசாவா இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற வசனத்தை கேட்கிற எல்லாருமே அந்த கிருபையை பெற வேண்டும். யாக்கோபுக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டது. யாக்கோபிலே நீர் உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினீர். நாங்கள் கர்த்தர் வெளிப்படும் நாளில் எங்களுக்கு அளிக்கப்படுகிற அந்த கிருபையின் மேல் நாங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ராச்சரிங் கிரேஸ்னால தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எங்களுக்கு அந்த டிசையர் இருக்கும் என்றால், யாக்கோபுக்கு அந்த டிசையர் இருந்தது. அவன் ஆபிராமத்தில் போய் அந்த வெளிப்பாட்டை கேட்டான். கர்த்தர் எப்படி ஆபிராமுக்கு வெளிப்படுத்தினார் என்ற அந்த சத்தியங்களை அறிந்து கொண்டான். ஏசாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மெசேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வெளிப்பாடில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் அவ்விதமாக இருக்கக்கூடாது. எப்படி ஆயிலும் பெற வேண்டும் என்று கர்ப்பத்திலே அவன் போராடினான். குதிங்காலை பிடித்து கொண்டு வந்தான். பின்பு அவனுடைய டிசையர், அவனுடைய விருப்பமானது அதை அடையும்படியாக நீர் உதவி செய்தி. அந்த சேஸ்வர புத்த பாகத்தையும் அந்த ஃபாதர்ஸ் உடைய பிளஸ்ஸிங், அந்த கண்டினியூட்டி ஆஃப் த அந்த ஜெனரேஷன்ல அவன் யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்பட்டான். அந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். கண்டினியூட்டி அவன் மூலமாக வந்தது. ஆபிராமுடைய கண்டினியூட்டி அவன் மூலமாக வந்தது. கிறிஸ்துவனுடைய சந்ததி அவன் மூலமாக வந்தது. எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். எங்களுக்கு உண்டாக ஒரு இன்ஹெரிட்டன்ஸை வைத்து தான் நீர் எங்களை மனவாட்டியாக அழைக்கிறீர். பெரிய இன்ஹெரிட்டன்ஸ் வைத்திருக்கிறேன். இந்த வானத்தையும் பூமியும் எங்களுக்கு வைத்திருக்க, பரலோகத்தையும் இந்த பூலோகத்தையும் எங்களுக்கு தருவதாக. ஆண்டவரே நாங்கள் வார்த்தையை மேரேஜ் பண்ணும் பொழுது, மேரேஜ் யூனியன்ல வரும் பொழுது இவ்வளவு சுதந்திரத்தை வைத்து தான் எங்களை அழைக்க கர்த்தாவே. நாங்கள் இது ஒரு மகாபெரிய சிலாக்கியமாய் இருக்கிறது. இந்த சிலாக்கியத்தை நாங்கள் இழந்து போகாதபடி நாங்கள் வந்து அதை உறுதியாக பற்றி கொள்ளத்தக்கதாக, அந்த யாக்கோபு போல நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ளத்தக்கதாக, சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, இன்னும் கொஞ்ச காலம் விசுவாசத்திலே இருக்க எங்கள் எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. இப்பொழுதும் முழங்கால் படிக்க நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன பிரேயர் ரிக்வஸ்ட் இருக்கின்றாலும் அதை நீர் அருளி செய்வீராக. அவங்களுடைய பிரேயர் ரிக்வஸ்ட் வந்து சாட்சியாக மாறட்டும். அவங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றித்தார். சரீரத்தக்க வியாதிகள் பலவீனங்கள் அவனுடைய வேதனைகள் எல்லாத்தையும் எடுத்து போடும். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பரிபூர்ணமாய் கட்டளையிடுவீராக. புறப்பட்டு போகும்பொழுது உடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து இந்த புதிய வாரத்திலே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த வாரத்திலே நீர் எங்களை அதிசயமாய் வழி நடத்தி மறுபடியும் நாங்கள் தேவசமூகத்தில் வந்து ஆராதனை செய்யும்படியான கிருபத்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.